ஹலலுயா. பிரியமானவர்களே, தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹலலுயா, ஹலலுயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஹலலுயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹலலுயா. தேவனுடைய நாமம் சபையிலே எப்பொழுதும் உயர்ந்திருக்க வேண்டும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அல்ல, எந்த காலத்திலையும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹலலுயா. அதை தேவன் விரும்புகிறவர். ஆமென். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹலலுயா, ஹலலுயா. கர்த்தர் நல்லவர். கடந்த தடவை நான் இங்கே பேசுகிற பொழுது கீழ்ப்படிதல் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் அல்லாவிட்டால் கீழ்ப்படிதல் எவ்வளவு ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது என்பதை குறித்து சில வார்த்தைகளை, சம்பவங்களை எடுத்து தேவனுடைய சமூகத்திலே நாம் பார்த்து கடந்து சென்றோம். அதிலே ஆபிரகாமை முக்கியப்படுத்தி இருந்தோம். ஹலலுயா. தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்த விதத்தை போல ஒரு மனிதன் கீழ்ப்படிவது என்பது லேசான காரியம் அல்ல. ஹலலுயா. நிபந்தனையற்ற ஒரு கீழ்ப்படிதல். அதிகம் ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்தை விட்டு புறப்படு, உன் சிரேஷ்ட புத்திரனை நீ எனக்கு பலிவிடு என்று சொன்ன பொழுது அப்படியே செய்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமுக்குள்ளே பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஹலலுயா. ஆகையினால ஒரு மனிதன் கீழ்ப்படுகிற பொழுது ஆசீர்வாதம் அந்த மனிதனுக்கு மாத்திரம் அல்ல என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே தடவையிலே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய நீடிய ஆயுசு அவர்களுக்கு இருக்கும் என்ற தலைப்பிலே கூட அன்று நான் பேசியிருந்தேன். ஹலலுயா. ஆகையினால பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் என்பது நம் வாழ்விலே இருக்க வேண்டியது ஒன்றாகும். அதன் அடிப்படையிலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. ஹலலுயா. உங்கள் குடும்பத்தில் ஒருவர் கீழ்ப்படிந்தால் உங்கள் குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதம் இல்லையா? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும், அவர்கள் படிக்க வேண்டும், அவர்கள் பட்டம் பெற வேண்டும், அவர்கள் நல்ல வேலைகளில் இருக்க வேண்டும் என்று ஏன் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அதனால் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹலலுயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனை சாய்ந்திருக்கிறவர்கள், தேவ சித்தத்தின்படி செயல்படுகிறவர்கள், தேவனுக்கென்று வாழுகிறவர்கள், நாம் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. இதை நான் இந்த கடந்த நாட்களில் யோசித்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜோர்தான் நதியண்டையிலே ஞானஸ்தானம் எடுப்பதற்கு வந்த பொழுது யோவான்ஸ்தானம் என்ன சொன்னார் தெரியுமா? உமக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. அதான் அவருடைய கருத்து. நான் எப்படி கொடுப்பது உமாக்கு? நீர் யார், நான் யார் என்றது அவருடைய கருத்து. ஆனா இயேசு என்ன தெரியல சொன்னாரு, இப்ப நீ இடம் கொடு எனக்கு, இப்ப கொடு. ஆனா ஜோவான்ஸ்தான் சொல்லி இருக்கலாம், மாட்டேன், கொடுக்க முடியாது, ஏன் நான் உமக்கு கொடுக்க, நீர்தானே எனக்கு என்று சொல்லி வாதாடி கொண்டு இருந்திருக்கலாம், பேசிக்கொண்டே இருந்திருக்கலாம். அப்படி பார்க்கிற பொழுது யோவான் ஸ்தானுடைய பக்கத்திலே நியாயம் இருக்கிறது. உன்னதமான தேவனுடைய குமாரன், உலகத்தின் பாவங்களை மீட்க வந்த தேவன், என்னை ரட்சிக்க வந்த ஆண்டவர், அவர் எனக்கு கீழ்ப்படிவதா, எனக்கு அவர் போட்டு கீழ்ப்படிந்து நான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதா என்பது அல்ல அங்கே அவசியம். ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ இடம் கொடு, அடுத்த காரியம் பின்னுக்கு என்று சொல்லி அந்த வார்த்தைகள் முடிகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சில வேளைகளிலே, சில நேரங்களிலே நமக்கு சில கீழ்ப்படிதல் புரியாமல் இருக்கலாம். ஆனால் அது அவசியமானவைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹலலுயா. எல்லாம் தெரிந்து, எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருந்து, எல்லாம் நமக்கு இருக்கிற பொழுதுதான் நாம் கீழ்ப்படிவோம் என்று சொல்லினால் அது அல்ல கீழ்ப்படிதல். ஒன்றுமே தெரியாத ஆபிரகாம், எங்கே போகிறாய் தெரியாத ஆண்டவரே, ஆனா கீழ்ப்படிந்தான், அதுதான் கீழ்ப்படுதலே ஒழிய எல்லாம் தெரிந்து, எல்லாம் விளங்கி, எல்லாம் கட்டு கீழ்ப்படுது, அதுவும் ஒரு கீழ்ப்படுதல் தான். ஆனால் தேவனுடைய ஊழியர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அதுவும் பெரிய மகான்கள் இவர்கள், இவர்களுடைய சரித்திரங்கள் நீண்ட இடங்களை பிடித்திருக்கிறது. இவர்கள் கீழ்ப்படிந்த விதம் ஆச்சரியம்தான், எனக்கும் ஆச்சரியம்தான், இன்று வரைக்கும் ஆச்சரியம்தான். ஏனெனில் ஆண்டவர் சொன்னார், அவனுடைய கீழ்ப்படுதல் நாளே பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஹலலுயா. ஒரு குடும்பத்தில் ஒருவன் கீழ்ப்படுகிற பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு தேவ மனிதன் அவன் கீழ்ப்படிந்த பொழுது பூமி முழுவதும் அவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ஹலலுயா, ஹலலுயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அதே வண்ணமாக கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிந்து வளர்ந்தால் நமக்கு அது ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வரும் என்பதிலே எந்தவித சந்தேகமுமே நமக்கு கிடையாது. ஹலலுயா. இந்த நாளிலே கீழ்படியாததினாலே இழந்து போன சில காரியங்களை சீர்தூக்கி பார்ப்பது நல்லது என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த செய்தி கொடுத்ததின் பிற்பதாக அதிலிருந்து என்ன ஒரு செய்தி உருவானது, அதற்கு பிற்பாடு இப்படி ஒரு செய்தி என்னுடைய உள்ளத்திலே தவண்டது. அதை நான் இந்த நாளிலே நேரத்துக்கு தக்கான விதத்திலே நான் பேசி கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. கடந்த முறை ஆராதனை முடிக்கிற பொழுது ஆதாம் ஏபாலை குறித்து நான் கொஞ்சம் பேசி கடந்து சென்றேன். பிரியமானவர்களே, ஆதாம் ஏபாலுடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பெரிய காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி கடந்த நாட்களிலே அந்த பகுதிகளை நான் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. பிரியமானவர்களே, கொஞ்சம் என்னோடு சிந்தியுங்கள். ஆதாம் ஏபால் என்ன பெரிய பாவம் செய்து விட்டார்கள், என்னோடு கூட சிந்தியுங்கள். ஆதாம் ஏவா என்ன பெரிய பாவம் செய்து விட்டார்கள், கொள்ளையடித்தார்களா, கலவெடுத்தார்களா, மற்றவர்களை அடித்தார்களா, மற்றவர்களை உதைத்தார்களா, மற்றவர்களுக்கு எதிராக எழும்பினார்களா, அப்படி என்னதாப்பா நடந்தது. ஆதாம் ஏவான் முதலாவது மனிதன், தேவனுடைய சித்தம் முழுவதும் இந்த மனிதன் மீது தங்கி இருக்கிறது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் வரைக்கும் கர்த்தருடைய சித்தம் வேறு, தேவன் வேறு என்று எழுதி கொண்டு இருக்கிறார். வேதத்தில் வேறு ஒரு காரியங்கள் எழுதப்படுகிறது. ஆனால் எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுது திரும்புகிறது தேவ சித்தம். ஆகையினாலே முதல் மனிதன், அதாவது ஆண்டவர் நம்பின முதலாவது ஆதாம், அந்த ஆதாம் என்ன செய்கிறான் சொல்லிச்சுனா, கர்த்தர் செய்ய சொன்னது ஒன்றை செய்யாமல் விட்டு விட்டு அவ்வளவுதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை எல்லோரையும் நீங்கள் நிறுத்தி இதுவரைக்கும் கர்த்தர் செய்ய சொல்லி கீழ்ப்படியாத காரியங்கள் எத்தனை என்பதை நாம் இன்று தேவ சமூகத்தில் நம்மளை வைத்து ஆராய்வது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அது நன்மையாக இருக்கும். முதல் மனிதன், நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், முதலாவது மனிதன், இதுதான் எனக்கு என்னுடைய உள்ளத்தை குத்துகிற காரியம். முதலாவது மனிதன், அவன் பொருளை கேட்கல, பொண்ணை கேட்கல, காசை கேட்கல, ஒன்றையும் கேட்கல. அவன் கேட்ட அவன் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, தேவன் செய்யும் ஒரு காரியத்திற்கு அவன் தெரிந்தோ தெரியாமலோ, அவன் தெரிந்து செய்தான் என்று நான் சொல்ல வரவில்லை, தெரிந்தோ தெரியாமலோ கீழ்ப்படியவில்லை. இவருடைய விளைவு என்ன, இவருடைய விளைவு என்ன? ஒரு சின்ன காரியம் அப்பா, ஒரு சின்ன ஒரு காரியம் தான். என்னுடைய பார்வையில் ஆதாம் செய்தது ஒரு சிறிய காரியம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாம் வைத்து பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நம்முடைய வாழ்வு தேவனுடைய சமூகத்தில் வைத்து பார்க்கிற பொழுது, தேவன் ஆதாம் செய்தது என்ன ஒரு காரியத்துக்கு, இன்னைக்கு எத்தனை வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியவில்லை தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு எத்தனை வேத வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லை, எத்தனை வசனங்களுக்கு நாம் வளைந்து கொடுக்கவில்லை, எத்தனை வசனத்தை நம் பக்கம் சாய்த்து கொண்டோம், எத்தனை வசனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியே நாம் சொல்லிக்கொண்டு போகலாம், ஆதாம் செய்தது என்ன? பிரியமானவர்களே, ஆழ்ந்த சிந்தனைக்கு போகாதீர்கள், நான் சொல்லுகிறதை கொஞ்சம் சிந்தியுங்கள். ஆதாம் என்ன செய்தான் அதை நாம் வாசித்து சீக்கிரமாக இந்த வசனத்தை கொஞ்சம் கூட வாசித்து எல்லாரும் டக்கன்று விளங்கிக் கொள்வீர்கள் நினைக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து வாசித்துக் கொண்டு போங்க. நான் சொல்றேன் எங்க நிப்பாட்டு சொல்லி வாசிங்க.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம், சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்ரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்ரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்ரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான்.
அப்படியே இருங்க, எட்டாவது வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
பகலில் குளிர்ச்சியான வேளையிலே,
பகலில் குளிர்ச்சியான வேளையிலே
தோட்டத்தில் உலாவுகிற தேவன்,
தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது
ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள்.
பிரியமானவர்களே, ஆதாம் செய்தது என்ன? ஆண்டவர் சொன்னார், இதை புசியாத, அவன் புசித்தான். இவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆதாமே, நீ முதல் மனிதனேப்பா, உன்னை நான் நானே உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், நான் உருவாக்கி இருக்கிறேன், ஒன்றை மாத்திரம் செய், ஒன்றை மாத்திரம் செய். உங்களுக்கு தெரியுமா, எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறோமோ அதைத்தான் மனிதர்கள் செய்ய துடித்துக் கொண்டிருப்பார்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது ஒன்று. எதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறோமோ அதை செய்யாது இருப்பார்கள். ஆதாமுக்கு இதுதான் நடந்தது. ஆதாம் என்ன, ஆண்டவர் சொன்னார், இதை புசியாதப்பா, இதை நீ புசித்தா உனக்கு நல்லது இல்லை. அநேகருக்கு நல்லது இல்லை என்று சொன்னாலும் விளங்குறது இல்லை, விளங்குறதா? இது நல்லது இல்லப்பா, இது நல்லது இல்லை. ஆதாமுக்கோ அவன் பார்வை இல்லாவிட்டால் மனைவி சொல்லுகிறது ஏதோ ஒன்று, அதை அப்படியே வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், புசியாத, அது உனக்கு நல்லது இல்லை. இன்றைக்கு ஆதாம் புசித்ததினால் இழந்தது என்ன? அவன் செய்தது ஒரே ஒரு கீழ்ப்படியாமை தான். அங்கு தொடங்கி இன்று வரைக்கும் இந்த கீழ்ப்படியாமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பகலில குளிர்ச்சியான வேளையிலே தேவன் வருகிறார். இதிலிருந்து என்ன நடக்கிறது, என்ன தெரிகிறது? குளிர்ச்சியான இந்த வேளையிலே ஆதாமும் தேவனும் சேர்ந்து நடந்து திரிந்த ஒரு தருணங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஏனெனில் ஆதாம் ஒழித்துக் கொண்டான் சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இவன் முதல் என்ன செய்திருப்பான்? ஒழிக்காம இருந்திருக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவர் உலாவி வருகிற பொழுது ஆதாமும் உலாவி இருக்க வேண்டும், சஞ்சரித்திருக்க வேண்டும், தேவனோடு பேசி இருக்க வேண்டும், தேவனோடு நடந்து கொண்டு இருக்க வேண்டும், தேவனோடு உறவாடி இருக்க வேண்டும். ஆனா ஒரு காரியத்தில் நடந்தது என்ன? நடந்தது என்ன? ஆதாமை தேவன் தேட வேண்டிய நிலைமையும், ஆதாம் தேவனுக்கு முன்பாக ஒழிக்க வேண்டிய நிலைமையும் உருவானது. எதுல? சின்னொரு கீழ்ப்படியாமை, அவ்வளவுதான். சின்னொரு கீழ்ப்படியாமை, அவ்வளவுதான். என்ன நடக்கிறது? தேவ சமூகத்தில் தேவனோடு தைரியமாக பேச முடியாத ஒரு நிலைமை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனுபவம் என்னன்னு எனக்கு தெரியாது. என் இருதயம் விறுவிறுத்தால், என் இருதயம் என்னை, எனக்கு தெரியும் என்னுடைய இருதயம் ஒன்றுமே என் இருதயத்தில் இல்லை என்று சொல்லி சொன்னா, என் இருதயம் சமாதானம் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் சாந்தியும் என்று சொல்லி இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு மனிதனை போல என் இருதயம் இருக்க. ஆனால் என் இருதயம் சஞ்சரப்பட்டால் எதையும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கும் இருதயத்தில் ஒரு ஃப்ரீடம் எனக்கு இருக்கா. இங்க ஆதாம் இவ்வளவு நாளும் தேவ சமூகத்தில் தைரியமாய் வந்தவன், தைரியமாய் பேசியவன், தைரியமாய் செயல்பட்டவன், திடீரென்று பார்த்தா ஒழிச்சிருக்கான். ஆதாம் செய்த தவறு என்ன? ஆதாம் செய்த பிள்ளை என்ன? இன்றைக்கு தீய நோக்கம் பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, சிந்தனைகளை பாவம் உருவாகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, நாம் என் சிந்தனைகளை உள்ளான மனதிலே நினைப்பது எல்லாம் அது பாவமாக மாறுகிறது என்று சொல்லி வேறு. அன்று ஆதாம் செய்தது என்ன? ஒரே ஒரு கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சொன்னார், ஆதாம் கீழ்ப்படியல. நடந்தது என்ன? தேவன் வந்து உறவாடுகிற இடத்துல இருந்து ஆதாம் ஒழித்து நிற்கிறான், ஒழித்து நிற்கிறான். அநேக தடவைகள் அநேகர் சொல்லுவதுண்டு, எனக்கு சமம் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, ஏதோ எனக்கு பாரமாக இருக்கிறது, கவலையாக. அப்பொழுது நாம் நம்மளை ஆராய வேண்டியது மிகவும் அவசியம். தேவ சமூகத்தில் நம்மளை வீழ்த்தி கரைத்து நம்மளை ஊற்றி எங்க என்ன என்பதை தேவ சமூகத்தில் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அது ஏதோ ஒரு காரியமாக எண்ணி ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நித்திரை இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, துக்கமா இருக்கு, துயரமா இருக்கு. அப்படியானால் நாம் தேவ சமூகத்தில் எங்கோ ஒரு இடத்துல ஒழிச்சிருக்கிறோம். அது எப்படி திடீரென்று சமாதானம் இல்லாமல் போகும்? அது எப்படி திடீரென்று சந்தோஷம் இல்லாமல் போகும்? உங்களுக்கு தெரியுமா, இருதயம் விறுவிறுத்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் இருக்க இல்லையா? எல்லாருக்கும் இருதயம் இருக்க நம்புறேன். இருதயம் இருக்கிறவர்களுக்கு அது இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இருதயத்தில் ஏதோ பண்ணிட்டே இருக்கு. உன்னை செய்ய விடாது, உன்னை நடத்த விடாது, உன்னை செயல்பட விடாது. ஏதோ ஒன்று பண்ணிக்கொண்டே இருக்கு. ஏன் தெரியுமா? ஏதோ ஒன்று நடந்து விட்டது. எனக்கு சில வேளைகளில் அந்த இடத்துக்கு வருவதற்கு கன நேரம் எடுக்கு. அந்த இடத்துக்கு வருவதற்கு எனக்கு கன நேரம் இருக்கு. என்ன நடந்தது அப்படி? ஏன் எனக்கு, எனக்கு உண்மையிலேயே தெரியாது ஏன் என் இருதயம் இப்படி விறுவிறுக்கிறது. ஆதாம் என்னத்தை செய்தான்? தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய சமூகத்தை அவனோடு உறவாடுகிற அந்த நேரத்தில் இருந்து ஒழித்துக் கொள்ளுகிற அளவுக்கு என்ன நடந்தது? ஒரு கீழ்ப்படியாமை வழங்குறதா. இந்த கீழ்ப்படியாமையிலே தங்கி இருக்கிறது அநேக காரியம். ஆபிரகாமுக்குள்ளே பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆதாம் இப்படியே நடந்து வந்திருந்தார், பாவம் செய்யாமல் வந்திருந்தார், ஆதாமை குறித்து என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கும் சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இவன் கீழ்ப்படிந்திருந்தா இவனுடைய சந்ததி எப்படி பெருகியிருக்கும்? இவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்? கத்தர்படி குறித்து என்ன எழுதியிருப்பார் நமக்கு தெரியாது. ஏன் அவருடைய இடங்கள் குறுகிய இதுக்குள்ளே போய்விட்டது வழங்குறதா. இன்றைக்கு நம்மளை குறித்து கத்தர் என்ன எழுதுவார்? நம்மளை குறித்து கத்தர் நமக்கு என்ன எழுதுவார்? இன்றைக்கு ஒரு ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தை எழுதுறாரு சொன்னா, இன்றைக்கு நாம் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கத்தர் என்ன எழுத முடியும்? என்ன எழுதுவார்? ஆகையினாலே பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி, ஒரே ஒரு காரியம், கீழ்ப்படியல், கீழ்ப்படியல். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு செய்தி கொடுத்து அதை நீங்க நல்லது என்பதற்கு செய்தி அல்ல. நாம் செய்தி கொடுக்கிற பொழுது நீங்கள் அதுக்குள்ளே மூழ்க வேண்டும். நான் இன்றைக்கு வருகிற பொழுது யோசித்தேன், பிரியமானவர்களே, என்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து செய்தி கேட்காதீங்க. நானும் உங்களை மாதிரி செய்தி கேட்டுத்தான் இருக்கிறேன், செய்தி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன், செய்தி கேட்டுக்கொண்டுதான் வருகிறேன். இன்னைக்கு அநேக தடவைகளில் நம்முடைய வாழ்வில் என்ன நடக்கிறது? நாம் இருக்கிற சூழ்நிலையில இருந்து வசனத்தை கேட்பது, அது எனக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லாவிட்டால் அது எனக்கு எதிராக இருக்கிறதா? வசனத்தை வசனமாக எடுத்துக்கொண்டால் அது நம் வாழ்வில் சுகத்தை கொடுக்கும், இல்லையோ கொடுக்காது. இன்னைக்கு கொடுக்கவே கொடுக்காது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற பொழுது நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா வசனத்தை வசனமா எடுங்க. செய்திகளிலே அநேக காரியம் இருக்கிறது. இன்னைக்கு என்ன, எல்லா எல்லா ஊழியர்களும் அல்லாட்ட எல்லா விசுவாசிகளும் என்ன நினைக்கிறது? ஒரு செய்தி முழுவதும் எனக்குத்தான் என்று சொல்லி நினைப்பதுண்டு. ஒரு செய்திக்குள்ளே ஒரு வார்த்தை எனக்கு இருக்கிறது, அதைத்தான் பிடிக்க வேண்டும். செய்தி முழுவதும் ஒரு மனிதனுக்கு இல்ல, ஒரு மனிதனுக்கு எனக்குன்ற ஒரு வார்த்தை அதுக்குள்ள இருக்கிறது. அதான் கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க, அதை நாம் எடுக்க வேண்டும். விளங்குறதா? இன்னைக்கு நான் இன்னைக்கு போதகருக்கு கீழ்ப்படியாமல் இதுல இருந்து இதே செய்தியை நான் கேட்கிறேன் வையுங்க, என்ன நடக்கும்? என்ன நடக்கும் என்று நினைக்கிறீங்க? என் உள்ளத்துல என்ன ஓடும் என்று நினைக்கிறீங்க? நான் எதை சிந்திக்கிறேன் என்று நீங்க நினைக்கிறீங்க? இப்படித்தான் நாம் அநேகர் செய்தி கேட்பதுண்டு. இன்னைக்கு வீட்டுல யாராவது கீழ்ப்படினா ஓகே, யாராவது நினைப்பாங்க, யாரும் சொல்லிட்டாங்களோன்னு சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக செய்திகள் வருகிற பொழுது இப்படித்தான் நாம் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கும் கர்த்தருக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்விலே குட்டிச்சோராக்குகிறோம். இங்கே அநேகர் இருக்கிறீர்கள், அநேக செய்திகள் தீர்க்கமாக கொடுக்கப்பட்டு நீங்கள் வந்து என்னோடு பேசினீர்கள். வீட்டிலே நடக்கிறது, ரோட்டிலே நடக்கிறது எல்லாம் இங்கே செய்தியாக வருகிறது. எனக்கு ஒருவனும் பேசுவது கிடையாது. ஆகையினால பிரியமானவர்களே, வசனத்தை வசனமாக எடுங்க, செய்தியை செய்தியாக கொண்டு போங்க, அதுல என் வாழ்வுக்கு பிரயோஜனம் வேணும் என்று சொல்லி கதறுங்க, என்னோடு பேசும் என்று சொல்லுங்க. இன்னைக்கு முழு செய்தியும் எனக்கு எதிராகவே இருக்கிறதா, அதை எடுத்துக்கொள். பேரி குடிக்கிறது பொழுது சுகம் உண்டாகும். பிரியமான இங்கே தேவ மனிதன், தேவனோடு உலாவுகிற ஒரு மனிதன், சின்ன ஒரு காரியம், சிறிய ஒரு காரியம், அவனுக்கு அது பெருசா தெரியல. அந்த கீழ்ப்படியான அவனுக்கு பெருசா தெரியல. ஆனா கர்த்தர் வருகிறார், இறங்கி நின்றார், பேசுகிறார். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகி கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவள் மனைவியும் தேவனாகி கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தில் விருட்சத்துக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள். இதுல ரெண்டு காரியம் இருக்கு பாருங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் புசிக்கிற பொழுதும் ஒன்றாக புசித்தார்கள், ஒழிக்கிற பொழுதும் ஒன்றாக ஒழித்தார்கள். இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். விளங்குறதா? எதிலே நாம் ஒருமனப்பட்டு செயல்படுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க. ஏனெனில் ஏவாள் கனியை கொடுத்த பொழுது ஆதாம் தடுத்ததாக ஒன்றும் இல்லை. தடுத்ததாக வேண்டா, ஆண்டவர் சொன்னார், வசனம் சொன்னார், ஆண்டவர் ஒன்றும் இல்லை. நல்ல அக்ரி இருந்தது, நல்லா சேர்ந்து கொண்டார்கள். அதே மாதிரி ஒழிக்கிற பொழுதும் என்ன செய்தார்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஒழித்துக் கொண்டார்கள். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்வை கணவன் மனைவியாக இருக்கிற பொழுது, கணவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நிற்கிற பொழுது மனைவி அதை எச்சரிக்க வேண்டும். நல்லெண்ணத்தோடு, தயவோடு, பண்போடு, அன்போடு வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறபடி, அதே மாதிரி மனைவியானவள் வேதத்தின் வசனத்துக்கு எதிராக நடக்கிற பொழுது கணவன் அதை கடிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து வேதத்தில் தாராளமாக பார்க்கலாம். விளங்குறதா மனைவிகளே? நான் போன முறை மார்க்க வந்த மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு என்ன செய்யுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி அதை குறித்து எடுத்திருந்தே நான் பார்க்கவில்லை. அது அப்படியே இருக்கட்டும். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒழித்துக் கொண்டார்கள். தேவ சமூகத்திலே நாம் இங்கே வந்திருந்தாலும், நாம் இங்கே இருந்து கொண்டு இருந்தாலும் ஒழித்துக் கொள்ளுகிற ஒரு தன்மை வழங்குதா என்ன சொல்றதுன்னு சொல்லி தேவ பிரசன்னத்தை உணர முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சரியாக கேட்க முடியவில்லை. இருதயத்தில் ஏதோ காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிந்தனைகளை ஏதோ ஒன்று நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஏன் இதுக்கு முதல்ல கர்த்தருடைய சமூகம்டா நடுநடுங்குவோம், ஆனா இப்பொழுது நாம ஒழித்துக் கொண்டோம். ஆவிக்குரிய வாழ்விலே, ஆவிக்குரிய வளர்ச்சியிலே தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்கிறோம், ஒழித்துக் கொள்ளுகிறோம். பெரியமானவர்களே, திரும்பவும் என் உள்ளத்தில் இருக்கிற சொல்லுகிறேன், செய்தியை வசனத்தை வசனமாய் மாத்திரம் கேளுங்க. இல்லையோ இந்த செய்தியில் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது, கிடைக்கவே கிடையாது. சிஸ்டர் தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார்.
இங்க பாத்தீங்க, ஆண்டவர் புடிச்சிட்டார் காரியத்தை, ஆண்டவருக்கு விளங்கிட்டவங்க ஏதோ செய்துட்டாங்க. இங்க முதல்ல பாத்து, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? இன்னும் ஆச்சரியமான கேள்விகள் தேவனிடத்தில் இருந்து. இதுவரைக்கும் அப்படி கேட்கலையே, இதுவரைக்கும் உலாவி நீங்களே, இதுவரைக்கும் பேசினீங்களே, இதுவரைக்கும் உலாவி வந்தீங்களே, இதுவரைக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது, திடீரென்று பார்த்தா என்ன நடக்கிறது? ஆதாமே, நீ எங்கப்பா இருக்கிறாய், எங்க இருக்கிறாய்? இல்ல ஆண்டவரே, நான் நீ எப்படி செய்துட்டேன், அதனால நான் ஒழிச்சிருக்கிறேன், சத்தம் கேக்குது, ஆனா நான் வர விரும்பல, சமூகத்துக்கு வர விரும்பல. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கிழமையில 7 நாள்ல எதை செய்தாலும் தைரியமாக வந்து இங்க நிக்கிறோம். தைரியம் வந்து இதுல நிக்கிறோம். கர்த்தர் பேசினாரோ இல்லையோ வந்து நிக்கிறோம். தேவ பிரசித்தம் உணர்கிறோமோ இல்லையோ வந்து நிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம் வாழ்விலே வளர்ச்சி உண்டாக வேண்டும், நம் வாழ்விலே வளர வேண்டும். மற்றவர்களை விடுங்கள், மற்றவர்கள் நினைப்பது உண்டு, நீங்கள் வாழ்விலே வளர வேண்டும். உள்ளான வாழ்விலே தேவனோடு நெருங்கு ஒன்று சொல்லவா, ஒரு சிலர் தேவனோடு உறவாடி, தேவனோடு பேசி, தேவனுடைய பிரசன்னத்தை ரசித்து, தேவ பிரசன்னத்தை ருசித்து, கர்த்தருடைய வார்த்தை அனுதினமும் சொப்பனம் தரிசனம் தீர்க்கம் என்று புறப்பட்ட நாட்கள் இன்று எங்கே? இன்று எங்கே? தேவ சித்தத்தை குறித்து, தேவ நோக்கத்தை குறித்து, தேவ பாரத்தை குறித்து, தேவனுடைய செயல்பாடுகளை குறித்து இன்று எங்கே? ஆனா என்ன செய்கிறார் தெரியுமா? ஆண்டவரை நான் ஒழிச்சுக்கொண்டு உன் சத்தம் கேட்கிறது, நான் வரமாட்டேன். ஆண்டவரே, நீ எங்க இருக்கிறாய் ஆதாமே? ஆண்டவரே, நான் வரமாட்டேன். எங்க இருக்கிற? நான் ஆராதனையில் அங்க இருக்கிறேன், ஆராதனையில் அந்த மூலையில இருக்கிறேன். ஆதாம் அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு ஆதாம் எங்க இருக்கிறேன்னு தெரியாதா? தெரியாதா? ஆதாம் சொல்றான், ஆண்டவரே நான் ஒழிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பவும் ஆதாமுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தான் செய்தது தவறு என்பதை நோக்கவில்லை, தேவனை விட்டு ஓடுவது ஒரு நோக்கம். தேவனை விட்டு தள்ளி போய் நிப்ப, அவர் கிட்ட வரமாட்டார், அவர் எனக்கு கிட்ட வரமாட்டார் என்ற நினைவு அவனுக்கு வழங்குறதா? ஆசி ஆசியாய் ஆதாமை உருவாக்கினார். ஆனா இப்ப ஆசி ஆசியாய் அவர் வருகிற பொழுது ஆதாம் என்ன செய்கிறான்? ஓடி ஓடி போய் ஒழிச்சிருக்கிறான். செய்தது என்ன? ஆதாம் என்ன செய்தான்? கொலையா செய்துட்டான். பிரியமானவர், ஆதாம் கொலையா செய்தான் சொல்லுங்க. ஆதாம் செய்தது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? தேவன் சொன்னார், இந்த கனியை புசியாத. அவன் புசிச்சான். நல்ல பழம் ஆண்டவர, நல்லா இருக்குது ஆண்டவர, என்ன ஆண்டவர எல்லாத்தையும் தந்துட்டு இதை மாத்திரம் தரமாட்டேன். அநேக தடவைகளை இது வேண்டாம் என்று சொல்லிச்சுனா கேட்பதில்லை, புசித்துக் கொள்வார்கள். அநேகர் இதுக்கு விளக்கம் கொடுப்பார்கள். பிள்ளையுடைய கத்தி, பிள்ளையுடைய கரத்திலே கத்தி கொடுக்க மாட்டார்கள். பிள்ளைக்கு அது தெரியாது, ஆனா பிள்ளை அது விரும்பும். பிள்ளை கத்தியை விரும்பும். பிள்ளைகளுக்கு எது நீங்க பிள்ளைகளுக்கு மறைக்கிறீங்களோ அதுக்கு பின்னால சின்ன பிள்ளைகள் ஓடிட்டே இருப்பாங்க. பாக்குறீங்களா? எதை நீங்க ஒழிச்சு வைங்க, இதை தொடாது அடிச்சுனா அதை ஒட்டி அதைத்தான் பிடிக்க பாக்க. இங்கேயும் ஆண்டவர் சொன்னார், ஆதாம் இது வேணாம், ஆதாம் அதுதான் வேணும், இதுதான் வேணும். பிரியமானவர்களே, நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷமாக இருந்தாலும் இந்த மூன்றாவது அதிகாரத்திலே உங்கள் வாழ்க்கை திருப்பப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் எத்தனை தடவை பைபிளை படித்து கரைத்து குடிந்திருந்தாலும் இந்த பாருங்க, வேதத்தில் வேத வசனங்களை பாடமாக்கி வேத வசனங்களை வைத்திருக்க இந்த பூமியில ஏராளம் பேர் இருக்கிறார்கள், ஏராளம் பேர் இருக்கிறார்கள். அது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நாம் மூன்றாவது அதிகாரத்தில் நிற்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மூன்றாவது அதிகாரத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பாருங்க, திரும்பவும் இந்த கேள்வி கேட்குவா, இதுவரைக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் பேசியவைகள், கர்த்தர் சொன்னவைகளுக்கு எத்தனை தடவை கீழ்படியாமல் இருந்தோம் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? வசனங்களையே புறக்கணித்த நேரங்கள், அப்படி தள்ளி விடுவது, எனக்கு இல்லை, உனக்கும் எனக்கும் இல்லாவிட்டுக்கு இங்கு என்ன செய்வது, நாங்கள் வந்து எனக்கு இல்லை. எல்லா வசனங்களும் நமக்குரியது. அதிலேயே ஒவ்வொரு ஆராதனையிலையும் கர்த்தர் தனியாக எங்களோடு பேசுவார், ஏதாவது ஒரு வார்த்தை அனுப்புவார். முழு செய்தியும் நான் அப்படி பார்த்துட்டே இருப்பேன், எங்கே என்ன கிளிக் பண்ணுது, என்ன எனக்கு கொண்டு வர்றது, என்ன சரியாக இருக்கும், இது இல்லையே, இப்படி என் வாழ்வு இல்லையே, இப்படி இருக்கலையே, இல்லை ஓகே அப்ப நான் வெயிட் பண்றேன், வெயிட் பண்றேன். கடைசி நிமிஷம், கடைசி நிமிஷம், கடைசி நிமிஷம், கடைசியில பாத்தீங்கன்னா ஆராதனை முடிக்கிற பொழுது ஒரு ஜபம் ஒன்று நடக்கும் பாருங்க, அந்த ஜபத்துக்குள்ளே ஒரு வார்த்தை ஒன்று வெளியே வரும், செய்தியை அண்டி அதை பிடிச்சிக்க. ஒரு மனசால இருந்த ஒன்றுமே வரல, ஆனா ஜபம் ஒன்று செய்தாங்க, அதுல பிடிச்சே பாரு. இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம் தெரியுமா? பிரியமானவர்களே, உங்களை யாரையும் நான் குற்றப்படுத்தி பேசவில்லை. தயவு செய்து ஆராதனையத்தில் எழுதி போறது வருகிறது உங்களால மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப், அத்தியாவசியம் இன்றி நடந்து தெரியாதுங்க. பழைய ஏற்பாடு இன்றைக்கு இங்கிட்ட இல்லை. சீனா மலையிலே ஆடுகார் மருந்து ஏறக்கூடாது. அதனால நமக்கு தைரியம் பெற்று நாம் என்ன செய்கிறோம், நடக்கிறது, எழும்புறது, அங்க போறது, இங்க போறது. பிள்ளைகளுக்கு எல்லாம் கட்டுக் கொடுக்க வேண்டும், இரு அமந்திரி. இப்ப கட்டுக் கொடுக்காது, எப்ப கட்டுக் கொடுக்க போற, 18 வயசுல மேஜரான அப்புறம் அப்பதான் சொல்றிய வந்து அவன் குழப்படி செய்யறாங்கப்பா, அப்ப இப்ப கட்டுக் கொடு. 18 வயசுல இருந்து என்ன சொல்ற வந்து என்ன, அவங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க, நீ கீழே இருக்கே ஒண்ணு செய்யலையே, தோளுக்கு மேல வளர்ந்து என்ன செய்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் என்ன செய்தா தெரியுமா? ஆண்டவரை விட்டு ஓடி போய் ஒழிக்கிறார். ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாம் எங்கப்பா இருக்கிறாய்? 16வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர், சீக்கிரமாக சீக்கிரமாக வாசிங்க. 16, நான் கொஞ்சம் ஸ்பிரிங் பண்ணி போவோம்.
அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார்.
இந்த பிரியமானவர்களே, கொஞ்சம் இந்த வசனத்தை பற்றி சிந்திங்க. என்ன ஒரே ஒரு காரியம் நடந்தது, ஆண்டவர் சொன்னார் புசியாத, இவங்க செஞ்சாங்க புசித்தாங்க. இதனால என்ன நடக்கிறது? நீ கற்பவதியா இருக்கிற பொழுது வேதனையோட என்னையும் இன்னும் என்ன செய்வேன், வேதனைய கூட்டுவேன். அப்படியானால் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பதாக எப்படி இருந்தது இந்த பாவம், இந்த கீழ்ப்படியாமை? ஆனா எனக்கு இன்றைக்கும் புரியாத ஒரு தன்மை, ஆண்டவரே அவங்க ஒரு சின்னொரு காரியம் ஆண்டவரை கீழ்ப்படியல்லப்பா, விட்டுருக்கலாமே அப்படின்னா இந்த பூமி சபிக்கப்பட்டு போயிருக்காது, இந்த பூமியில இவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு தேவையில்லையே, உங்களோட நாங்களே சேர்ந்து வந்து சேர்ந்து உலாவி இருப்போமே. ஆண்டவரே சின்னொரு காரியம் தானே, ஆனா நாங்க இன்னைக்கு செய்கிறவைகள் அதற்கு மேலாக இருக்கிறதப்பா. தயவு செய்து சிந்திங்க, என்னோட கூட உணர்ந்து கொள்ளுங்க. கொஞ்சம் நான் என்ன பேசுறேன் சொல்லி இருதய பூர்வமாக உணர்ந்து கொள்ளுங்க, சிந்தனை பூர்வமாக அல்ல, இருதய பூர்வமாக. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ
என்றார்.
இந்த வசனத்துக்கு முன்பதாக ஒருவர் கற்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறுகிற பொழுது வேதனை இருந்திருக்குதா இல்லையா? வேதம் சொல்லுகிறது உனக்கு என்னன்னா கூட்டு வேதோட. அப்படியானா பிரியமானவர்களே, ஒரு கீழ்ப்படியாதது நிமித்தம் ஒரு மனிதன், ஒரு மனுஷி தேவனோடு உறவாடி அனுதினமும் அவரை பார்த்து, அனுதினமும் அவரை ரசித்து, அனுதினமும் அவரை ருசித்து, அனுதினமும் அவரோடு பேசிய ஒரு மனிதன் ஒழித்து நிற்க வேண்டிய ஒரு நேரம். அடுத்தது அவனுடைய மனைவியானவள் கற்பத்தை பிள்ளையை பெறுகிற பொழுது வேதனையோடு வேதனை. இன்னைக்கு அநேக தகப்பன்மார் சொல்லுவார்கள், ஒரு பிள்ளையை பெறுகிற பொழுது இந்த தேசத்திலே தகப்பன்மார்களை அந்த தாய் அல்லாட்ட மனைவியோடு அந்த அந்த தியேட்டர்லே பக்கத்தில் வைத்து, அது கடுமையானது, அது கஷ்டமானது, அது கண்ணீருக்குரியது. அது வேதனையானது என்று சொல்லி அநேக தாய் தகப்பன்மார்கள் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஏன் சிறியொரு காரியம்? இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை தவறிவிட்டு ஒன்றுமே இல்லாதது போல இருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் நம் வாழ்விலே ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கும் நாங்கள் காரணவாளிகளாக இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. நான் தேவ சித்தத்தின்படி சோதனைகளை குறித்து பேசவில்லை, சத்ரு சோதிக்கிறது குறித்து பேசவில்லை. நான் பேசுகிறது எங்களாலே ஆதாமுக்கு நல்ல வாழ்வு இருந்தது, எல்லாம் ஆண்டுகோள். ஆனா உடச்சா சத்திய போட்டு பாருங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகி போய் எங்கேயோ நிற்கிறான், எங்கேயோ நிற்கிறான். நாங்கள் இன்னைக்கு எங்கே நிற்கிறோம் என்று இன்னைக்கு ஆராய்ந்தால் நலமாயிரு. ஐயா அன்பானவர்களே, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் தேவனோடு நான் எவ்வளவு தூரத்துக்கு நிற்கிறேன் என்பது வித்தியாசமானது. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய்.
17வது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பூமி ஆதாமின் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே பாருங்க, திரும்பி நான் உண்மையிலேயே ஆண்டவர் உங்க சமூகத்துக்கு வந்து கேட்கிறேன். ஆண்டவரே, ஒரு மனிதன் கீழ்ப்படியாததன் நிமித்தம் நீ சமஸ்த பூமியையும் சபிக்கிறீரே, இது நியாயமா? ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு ஆபிரகாமுக்குள்ளே சமஸ்த பூமியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னே. அது குழு குழுக்குது இறுதியா சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆபிரகாமுக்குள்ளே பூமி முழுவதையும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இங்கே ஒரு ஆதாமுக்குள்ளே பூமி முழுவதையும் நான் சபிப்பேன். ஆபிரகாமுடைய செய்தியை கேட்கிற பொழுது எல்லாம் சந்தோஷமாக குழு 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 இருந்தீர்கள். இப்பொழுது ஆதாமை குறித்து அதே செய்தி, கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம்தான் வித்தியாசம். நீ உன் மனைவியின் சத்தத்தை கேட்டு இதை நீ செய்தாய், அதனாலே பூமி முழுவதும் சபிக்கப்படும். என்ன பண்ணி சொல்லவா? பின்னுக்கு அது அநேக காரியங்கள் அதை பார்க்கலாம். பிரியமான தேவன் பிள்ளைகளே, நான் குடும்பத்தில் இருக்கிற ஒருவன் குடும்பத்தில் நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த குடும்பம் முழுவதற்குமே பாதிப்பு. சபையிலே இருக்கிற ஒருவர் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் அது சபை முழுவதற்கும் பாதிப்பு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா முதல் மனுஷன், அதனால பூமி முழுவதும் அவனுக்கு அடக்கப்பட்டுச்சு. நாம் நம்மளாலே நாம் செய்கிறதுனாலே மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும், தீங்கு மாத்திரம் இருக்கக்கூடாது. ஆனா ஆபிரகாமுக்குள்ளே பூமியை ஆசீர்வதித்தார், ஆதாமுக்குள்ளே பூமியை அவர் சபித்தார்.
சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய்.
நீ உயிரோடு இருக்கிற நாள் முழுத்திலும் வருத்தத்தோடு அதன் பலனை புசித்துக் கொண்டே இருப்பாய். நீ உன் மனைவியை கேட்ட, உன் மனைவியுடைய சொல்ல கேட்டு அதுக்கு நீ செவிக்கிற. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எதற்கு செவி கொடுக்கிறோம், என்னத்திற்கு செவி கொடுக்கிறோம்? உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்களை தேவனை விட்டு பிரிக்கிற எந்த காரியத்திற்கும் செவி கொடுக்காதீங்க. இல்லையா, அது உன் பிரச்சனைப்பா. உன்னை தேவனை விட்டு பிரிக்கிற எந்த காரியத்திற்கும் செவி கொடுக்காத அந்த மனுஷனை விட்டு கொஞ்சம் தள்ளி நட. இங்கே ஆதாம் ஆண்டவர் சொல்றார், நீ ஏவா மனைவிக்கு செவி கொடுத்து எப்படி ஆயிட்டு? ஏன் தெரியுமா? ஆதாமுடைய பொறுப்பு பெருசு. அன்றைக்கு இருந்த நிலைமையில் ஏன்டா பூமி முழுவதையும் அங்க பிடிச்சிட்டார்? அது எனக்கு விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம். ஒரு மனிதன் நிமித்த ஆண்டவர் பூமியை சவித்தாரே, என்ன ஆண்டவரே? கொஞ்சம் கீழ்ப்படியல்லே பாவன், இதுக்கு போய் விட்டுருங்க ஆண்டவரே. ஒரு ஆட்டை பிடிச்சிரா, இல்லாத ஒரு புறாவை பிடிச்சிரா, ஏதாவது அந்த பிடிச்சி வெட்டி கருத்தி அரைச்சு அவனை விட்டுற ஆண்டவரே. இதுக்காக வேண்டி பூமி முழுவதையுமா சவித்து தள்ளுறது? உன் பார்வையிலே நீ செய்கிறது சரியாக இருக்கலாம், ஆனால் தேவ பார்வையிலே நீ இழந்து போகிறது அநேகம் அநேகம். இன்னைக்கு எல்லாரும் நம் பார்வையிலேயே பார்ப்பது எல்லாவற்றையும் நம் பார்வையிலேயே பார்த்த பிரயோசனம் பார்க்காதே. அடிக்கடி நாம் சொல்லுகிற வார்த்தை, தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் பார்க்கிற விதமாக சபையை நாம் பார்க்க வேண்டும். தேவன் பார்க்கிற விதமாக நம்முடைய வாழ்வை நாம் பார்க்க வேண்டும். தேவன் பார்க்கிற விதமாக நம்முடைய ஊழியங்களை நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் எப்படி பார்க்கிறார், நாம் அதை எப்படி பார்க்கிறோம்? உன் வாழ்நாள் முழுவதும் வேர்வை சிந்து ஒரே ஒரு மனிதன். இப்படி பேசினா ரெண்டு நேரம் போய்விடும். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், நான் வேற காரியங்கள் பார்க்க இருக்கிறேன். வாசிங்கள்.
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு இதன் பலனை புசிப்பாய்.
புசிப்பாய்,
அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய்.
பாருங்க, 18வது வசனம் என்ன சொல்லி தெரியுமா? அது உனக்கு முள்ளும்
குறுக்கும்
குறுக்கும் முளைப்பிக்கும். இது சாபத்திற்குரிய அடையாளம். முட்கள் என்பது நாம மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதை சொல்றாங்க. முட்கள் எதன் அடையாளம்? சாபத்தின் அடையாளம். சரி, இந்த சாபம் வந்ததனுடைய பாவம் எது? சின்னொரு கீழ்ப்படியாமை. அதுதான் எனக்கு புரியாத காரியம். இன்றைக்கு இன்றைக்கு ஆண்டவர் எத்தனையோ கொலை செய்யறோம்னு மன்னிக்கிறேன்றாரு, கல்யாண கொள்ளையடிச்சோன்னு மன்னிக்கிறேன்றாரு, எவனை எல்லாம் அநியாயம் செய்த எல்லாரும் மன்னிக்கிறேன்றாரு. மன்னிச்சு சபையில சேர்த்து உன்னை நான் பரிசுத்தவான் ஆக்குகிறேன், உன்னை பரலோகம் கொண்டு போறேன்னு சொல்றாரு. ஆனா அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒருத்த கீழ்ப்படி இல்லப்பா. கீழ்ப்படிவு எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி அநேகர் புரிந்து கொள்வதில்லை, அநேகர் புரிந்து கொள்வதே இல்லை. ஆனால் அவைகள் நம் வாழ்விலே அனுபவமாக மாறுகிற பொழுது அதன் வேதனை என்ன சொல்லி புரிந்து கொள்வார்கள். அநேகர் கீழ்படி, உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியும். எனக்கு அநேகர் இங்கே உங்களை விடுங்க, இந்த பூமியிலே இந்த ஜெர்மனியிலே அநேக தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் இருந்து தலைகளாக நிற்பது நான் அறிவேன். தாய் தகப்பன்மார் கதறுகிற கதறலையும் நான் அறிவேன். அதே காரியம் தான் ஆண்டவருக்கும் இங்கே நடக்கிறது. ஆண்டவர் பார்த்து பார்த்து உருவாக்கினாதாம். என்ன செய்துட்டான் தெரியுமா? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை உடைச்சு விட்டான். எதிர்பார்ப்புகள் உடைக்கப்படுகிற பொழுது வேதனைகள் அதிகமாக இருக்கு. ஒருவரை குறித்து எதிர்பாருங்க, அவரை குறித்து நல்ல எதிர்பார்ப்பு வச்சிருங்க, சத்திய போச்சு தப்பன்னு உடைச்சா அவ்வளவுதான். எதிர்பார்க்கிற ஓ எதிர்பார்ப்புகளை உடையாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்க. இதனுடைய ஆலோசனை. ஏனென்று இங்கே ஆண்டவர் எதிர்பார்த்ததை ஆதாம் உடைச்சு விட்டான். என்ன கீழ்ப்படிவான் நான் நினைச்சேன். நம்முடைய எதிர்பார்ப்புகளும் அநேக தடவைகள் உடைக்கப்படுகிறது தெரியுமா? ஆண்டவரும் ஆதாமை குறித்த எதிர்பார்ப்பு, இவன் முதல் மனுஷன் நான் உருவாக்கினேன், ஆண்ட நாங்க சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்தாவிய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மா ஆக்கி ஓ முதலாவது மனுஷனாக உருவாக்கி வச்சிருக்கிற என் எதிர்பார்ப்பை இவன் நிறைவேற்றுவான். இதே வந்தமாகத்தான் அநேக தடவைகள் அநேக எதிர்பார்ப்புகள் நம்மத்தில் உடைக்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக முட்கை. இந்த பிள்ளைக்கு அநேக தடவைகள் நாங்களே நம் வாழ்விலே நம் குடும்பத்திலே நம்முடைய உறவுகளிலே கீழ்ப்படியாமல் இருந்து நமக்கு நாங்களே முட்களை உருவாக்கி கொள்ளுகிறோம். முட்களை நாம் என்ன செய்கிறோம்? உருவாக்கி கொள்ளுகிறோம். இங்கே முட்கள் உருவாக்கப்பட்டது, அங்கே இயேசுவின் தலையிலே முட்கிரீடம் சூடப்பட்டிருந்தது. இங்கே ஆதாம் பூமி முழுவதும் அவன் நிமித்தம் சபிக்கப்பட்டது, ஆபிரகாமின் நிமித்தம் பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. முதலாவது ஆதாம், கடந்த தடவை பாஸ்டர் சொன்னார், முதலாவது ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே பிசாசு ஜெயம் கொண்டான். இரண்டாவது ஆதாம் கீழ்ப்படிந்ததினாலே சிலுவையிலே ஜெயம் கொண்டான். ஆகையினாலே பிரியமானவர்களே, கீழ்ப்படிவிலே அநேக காரியங்கள் தங்கியிருக்கிறது. பாருங்க, நீங்க எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க பேசுறீங்க பாருங்க, எனக்கு விருப்பமானதுக்கு மாத்திரம்தான் நான் கீழ்ப்படி வேண்டி சொல்லிச்சுன்னா அதுக்கு பேர் கீழ்ப்படுதல் கிடையாது. உங்க பிள்ளைகள் எல்லாம் உங்க பிள்ளைகள் விரும்பினதுக்காக கீழ்ப்படுகிறாங்க. உங்க பிள்ளைகள் எல்லாரும் அவங்க விரும்புறதுக்கு மாத்திரமா கீழ்ப்படுகிறாங்க? இல்லை, நீங்க சொல்லுகிற காரியங்களுக்கு அவங்க கீழ்ப்படியணும். இல்லாவிட்டால் நீங்கள் அவர்களை பேசுவீர்கள். எந்த தேசத்துல தான் அடிக்கிறது குறைவே இல்லையா? நம்ம தேசத்துல இருந்துச்சுன்னா நல்ல ஒரு தடி எடுத்து சடப்பட அடிச்சு விடுவார்கள். இப்படியே ஏதோ ஒன்று பண்ணிக்கொள்வார்கள். ஏன் இது தப்பு? இதன் இப்படி செய்ய அதுதான் உனக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. இன்னைக்கு அநேக தடவைகள் நமக்கு எது நல்லது என்று தெரியாது இருக்கிற பொழுது அநேக ஆலோசனைகளை உடைத்து அநேக காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் அநேகத்தை சுக்குநூறாக்கி நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். நம்மளை தேவ சமூகத்தில் இன்று ஆராய்ந்து பார்ப்பதே நமக்கு நல்லது. பிரியமானவர்களே, கீழ்ப்படிவது என்பது எவ்வளவு கடினம் என்று சொல்லி எனக்கு தெரியும். லேசானது கிடையாது. கீழ்ப்படிதல் லேசானது கிடையாது. அநேகருக்கு உண்டாக தக்கனையாக நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஏன் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தது விருப்பமாக இருந்ததா? இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தது, அதாவது சிலுவையின் முடிவு பர்யந்தம் கீழ்ப்படிந்தவராயிருந்து அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்த அவருக்கு பிரியமாக இருந்தது. சிலுவை பாடு பிரியமாக இருந்தது. கெஸ்தமனின் தேட்டத்தில் அழாத அழுவ கதராத கதற கதற ரத்தம் எல்லாம் இன்னைக்கு எங்களுக்கு எப்ப கடைசியா ரத்தமா எல்லாம் வேர்வையெல்லாம் ரத்தமா சிந்தினது. அவர் மனிதனிடம் தானே எழுதி இருக்குது. நமக்கு எப்ப சிந்தினது? பிரியமானவர்களே, கீழ்ப்படுதில்லை அநேக ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. அவர் கீழ்ப்படிந்தபடியெல்லாம் ஜெயங்கொண்டார். இன்னைக்கு நாம் இருக்கிறோம், இன்னைக்கு நாம் சபையிலே உட்கார்ந்து இருக்கிறோம், இன்னைக்கு நாம் ஆராதிக்கிறோம், இன்னைக்கு மனதிலே தைரியம் கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்? ஒருவர் அவர் எல்லாவற்றுக்கும் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அடிக்க ஒப்புக் கொடுத்தாரு, காரி துப்பு ஒப்புக் கொடுத்தாரு, சவுக்கால் அடிக்க ஒப்புக் கொடுத்தாரு, சிலுவையை கொண்டு போக ஒப்புக் கொடுத்தாரு. என்னென்னலாம் நடந்தது பாருங்க. உடுப்பு கூட அவருக்கு இல்லை, கிடந்த உடுப்பை பிச்சு எடுத்துட்டு விட்டாங்க. எல்லாம் கீழ்ப்படுதலுக்குள் அடக்கப்படுகிறது. ஒரு ஆதாம் தவறியது நிமித்தம் இரண்டாவது ஆதாம் எவ்வளவத்தை செய்ய வேண்டி இருந்தது பாருங்க. இன்றைக்கு என் நிமித்தம் கிறிஸ்து எவ்வளவு செய்ய வேண்டி இருக்கோ எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையின் நிமித்தம் தேவன் என்னைக்கா வேண்டி எவ்வளவு சரிப்படுத்த வேண்டி இருக்கோ எனக்கு தெரியாது. கர்த்தாவே, இந்த நேரம் போய்விட்டது. நான் பார்த்த காரியங்கள் எடுத்த காரியங்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறது. சரி, அப்படியே இருக்கட்டும். இதுல இன்னும் ஒரு காரியம் நடந்தது. 24 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அதுல இன்னும் ஆச்சரியமான ஒரு காரியம்.
அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்.
இந்த பாருங்க, ஒரு மனிதன் கீழ்ப்படி இல்லை அவ்வளவுதான். ஆனா தேவன் எவ்வளவு தூரத்துக்கு போனார் என்று பாருங்க. எனக்கு விளங்கிக் கொள்ள முடியாத வசனங்கள் இவைகள். ஒரு மனிதன் கீழ்ப்படி அல்லப்பா. ஆண்டவர் சொன்னார், இதை செய்யாத. வலியற்பாட்டில் நீங்க இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. பெரிய பெரிய தேவ ஊழியர்கள் எல்லாம் தேவன வார்த்தையை சும்மா சும்மா கீழ்ப்படியா போனதுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து முடிச்சார். ஏன் நம்ம வாழ்வில் அது நடக்காது நினைக்கிறீர்களா? நமக்கு எல்லாருக்கும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நடைமுறையை வைத்திருக்கிறார். அதிலே நாம் பிசகுகிற பொழுது கத்தர் அவைகளை கவனத்தில் வைத்துத்தான் தீருவார் என்பதை மறவாதருங்க. அப்படியே இருக்கட்டும். நான் சீக்கிரமாக இன்னும் ஒரு வசனத்துக்குள்ளே நான் பேச விரும்புகிறேன். எண்ணாகமம் 20 அதிகாரத்துக்கு வாங்க. இதுல பெரிய ஒரு மாமன்னர், பெரிய ஒரு மனுஷன். யாரு? மோசே. எண்ணாகமம் 20 எண்ணாகம் 20 8 வசனத்தை வாசிங்க.
நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2
அடித்தான்.
உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திரர்
கர்த்தருடைய, நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. இந்த சம்பவம் எல்லாருக்கும் மனப்பாடம் பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். நான் வாசித்தான் நீங்கள் கொஞ்சமாவது மனதுக்கு வைத்திருப்பீங்க, அதனால வாசிக்கிறீங்க. இங்க மோசே இஸ்ரவேலருக்கு என்ன நடக்குது? என்ன தேவை? தண்ணீர் தேவை, தண்ணீர் தேவை. ஆகையினால தாகத்திற்கு தண்ணீருக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மோசே நீ போ, இந்த கோலை எடுத்துட்டு போ, மலைக்கு முன்னுக்கு நில்லு, அடி, அதை பார்த்து என்ன செய்ய பேசு என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர். பேசு. இவங்க என்ன செய்தாங்க? சில பேருக்கு என்ன கையில கம்பு கடத்தி விட்டா தெரியாது என்ன நடக்குது போறது வர்றதுன்னு சொல்லி. ஒரே அடி 2 அடிச்சாரு, தண்ணி பல 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 பலன்னு ஓடுது. பிரியமானவர்களே, நாம் செய்கிற சில காரியங்கள்ல நன்மைகள் இருக்கலாம். மோசே தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, உண்மை. மோசே பேச சொல்லுகிற இடத்துல அடித்தார், அதிகம் உண்மை. தண்ணி வந்தது, அதை விட உண்மை. அற்புதம் நடந்தது, அதை விட உண்மை. கர்த்தர் தன் நாமத்தை நிரூபித்தது, அதை விட உண்மை. ஏண்டா அவ்வளவு ஜனங்களும் இவங்க 2 கல்லால் எரிஞ்சு சாகொண்டிருப்பாங்க. ஆண்டவர் அற்புதத்தை அப்படியே உடைத்து விட்டார். ஆனா மோசே பார்த்த ஆண்டவர் என்னத்தின் வச்சிருந்தார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே நீ போக முடியாது. வாக்கு கொடுத்த தேசத்துக்குள்ளே நீ போக முடியாது. ஏன்? நீ என்னை சோதித்தாய், நீ என்னை நம்பவில்லை, நீ சபைக்கு முன்பாக என்னை அவமதித்தாய், சபைக்கு முன்பாக நீ என்னை நம்பவில்லை என்று சொன்னதுனால என்ன நடந்தது? பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் செய்கிற காரியங்களிலே அது தேவ சித்தம் போலவும் நன்மையை போலவும் அநேக ஆசீர்வாதம் கிடைக்கிறது போலவும் நாங்கள் செய்தது சரி போலவும் உங்களுக்கு ஒருவேளை தெரியலாம், தெரியலாம். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லையோ, தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லையோ, தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படியவில்லையோ, கர்த்தர் அதை விசாரிப்பார். அது பாரதூரமாக இருக்கு. முதலாவது ஆதாமுக்கு என்ன நடந்தது தெரியுமா, ஏதேன் தோட்டத்தை விட்டு போயிட்டு செய்யாச்சு. மோசே பார்த்து என்ன செய்ய தெரியுமா, வாக்கு தத்தம் கொடுத்த தேசத்துக்குள்ள நீ போகப்படாது. யாரு உண்மை உள்ள ஒரு மனிதன், என் வீட்டில் உண்மை உள்ள ஒரு மனிதன். என்ன ஆச்சரியம், இன்றைக்கு நம் வாழ்வில் சொற்ப ஊழியங்களை செய்கிறோம், ஆனால் எங்கள் நினைவுகளும் எங்கள் சிந்தனைகளும் தேசங்களை தாண்டுகிறது. ஆனால் இவர்கள் மாமன்னர்கள், பெரிய ஊழியத்தை செய்தவர்கள், சிவந்த சமுத்திரத்தை பிளந்து இஸ்ரவேலரை கடத்தி கொண்டு போகிறவர்கள், கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டினவர்கள். கர்த்தர் என்ன தினத்தினர், பாலும் தேனும் ஓடுகிறதுக்குள்ள நீ வரப்படாது. எனக்கு மோசையில் இந்த இடத்துல என்ன தெரியுமா பிடிச்சி, அதை அவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனம் என்ன அவனுடைய வாழ்வில், அவன் எதிர்பார்ப்பு உடைக்கப்பட்டாலும் ஆண்டவரே பரவாயில்லப்பா நான் அதை ஏற்றுக்கொள்றேன். இன்றைக்கு நம் வாழ்வில் எதிர்பார்ப்புகள் உடைக்கப்படுகிற பொழுது எல்லாமே இடிஞ்சு விழுந்து விடும், வாழ்க்கையே இடிஞ்சு விடும், எல்லாத்தையும் இடிஞ்சு போட்டு இருப்போம். ஒன்றும் வேணா என்ன ஆண்டவரே, ஆண்டவரே யோசிங்க, யோசிங்க. மோசே இஸ்ரவேலின் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வந்த மோசே, அவ்வளவு ஜனங்களுக்கு அதிபதி, ஆண்டவர் சொல்ற என்ன பார், நீ இந்த தேசத்துக்கு வரப்படாது. எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம் தெரியுமா, இவ்வளவு பேரை நிறுத்தி வைத்து விட்டு இவ்வளவு பேருக்கு முன்னாலே ஆண்டவர் இறங்கி சொல்ற தாசன் நீ பரலோகம் வர முடியாது. எவ்வளவு ஒரு காரியம் தெரியுமா, இவ்வளவு பேருக்கு முன்னாலே ஆண்டவர் இறங்கி சொல்றாரு தாசன் நிறுத்தி, ஏ நீ இப்படி செய்தாய், நீ எனக்கு கீழ்ப்படி இல்ல, உன் ஊழியத்தில் நீ சரியா செய்யல, உன் ஊழியக்காரனுக்கு முன்பாக நீ நடந்து செல்லல. பெரியமானவர்கள் என்ன ஒன்று சொல்லவா, இந்த இடத்துல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரெண்டு காரியம் சொல்லுகிறேன், கடந்த நாட்களிலே என்னுடைய உள்ளத்திலே விழுந்தவைகள். ஒன்று, மேய்ப்பனுக்கு முன்பாக ஓடுகிற ஆடுகளைப் போல வளராதருங்கள். ரெண்டாவது, மந்தையில் இருந்தும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல வளராதருங்கள். இது ஆலோசனையாக உங்களுக்கு நான் கொடுத்து கடந்து செல்றேன், இது என்னுடைய செய்தி அல்ல, என் உள்ளத்தில் இருந்தது, அதனால் நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டு, ஒன்று, மேய்ப்பனுக்கு முன்பாக போவது அந்த ஆட்டை பிடிச்சி நடத்துறதுல சரியான கஷ்டம் பாருங்க. வந்த இந்த பலஸ்தீனா நாடுகளில் இந்த இதுகள் இருக்கும் பாருங்க, பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குரூப் ஆடு எங்கேயோ நிற்கும், ஒரு ஆடு எங்கேயோ நிற்கும், இந்த படங்களில் போட்டு காட்டுவார். அதே மாதிரி ஆண்டவர் இன்றைக்கு அநேகர் வந்து மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சுத்திட்டு திரிகிறாங்க, அது வேற போக. ஆனால் மந்தையில் இருந்தும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல வளவாதிருங்க, வளர்ந்து செல்லாதிருங்கள், அது உங்களுக்கும் எனக்கும் நல்லதில்லை. ஓகேயா? ஆகையினால பிரியமானவர்களே, பிரியமானவர்கள் இன்னைக்கு அநேகர் என்ன சிஷ்யன் குருவை விட சிஷியர்கள் இன்றைக்கு எக்கச்சக்கமா மாறிவிட்டார்கள். ஆகையினால மோசே என்கிற மனுஷனை ஆண்டவர் அவ்வளவு பேருக்கு முன்னுக்கு வச்சு கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றது, இந்த வாரி நான் உனக்கு ஒன்று சொன்னேன், நீ செய்தது ஒன்று, நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வர. இன்னொரு டைவு தெரியுமா, இன்னொரு கஷ்டம் தெரியுமா, ஆண்டவரே இத்தனை வருஷமா பாடுபட்டேன் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு அவனை நான் வேணா வேணான்னு என்ன அழைச்சிரு ஆண்டவரே, கொஞ்சம் சிந்திங்க, மோசனுடைய இருதயத்தை கொஞ்சம் சிந்திங்க ஆண்டவரே, வேணா வேணா நான் வரமாட்டேன்னு சொன்னேன் ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கு என்ன நீர் தானே ஆண்டவரே எழுத்துட்டு போனீர் ஆண்டவரே, கொன்னவாயேன்னு கூட சொன்னேன் ஆண்டவரே, பேச தெரியாதவன் கூட சொன்னேன் ஆண்டவரே, வேற யாரும் தேடுமண்டு கூட சொன்னேன் ஆண்டவரே, இப்படி கொண்டு முழு சபைக்கு முன்னால வச்சு என்ன அங்கு போக கூடாது சொல்லிட்டீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, என்னுடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, இந்த நாமத்தை உச்சரிப்பதற்கே பயப்படுகிற ஜனங்கள், நீ இந்த சமஸ்த ஜனங்களின் மத்தியிலே வைத்து என்னை சோதித்தாய், என்னை நம்பவில்லை, உன் பேர் பெருதா என் பேர் பெருதான்னு சொல்லி ஆண்டவர் மோசேயை வைத்து சொன்னார், போகவே முடியாது. தெரியுமா, பரியற்பாட்டிலே கர்த்தருடைய நாமத்தை உச்சரிப்பதுக்கு பயம், பரிசுத்தம். இன்றைக்கு நம்ம பேரை உச்சரிக்கிறத விட அந்த பேரை கணக்கு உச்சரிக்கிறோம். ஆகையினால பிரியமானவர்களே, மோசேயை ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னார், வா நீ போக முடியாது. ஆண்டவர் என்ன ஆண்டவரை செய்த, நான் உன்ன பேசத்தானேப்பா சொன்னேன், ஜனங்களுக்கு முன்பாக ஒண்ணு பேசத்தானே சொன்னேன், என்ன செய்தாய், என்ன செய்தாய், அடிச்சிட்டியே. இன்னைக்கு அநேகருக்கு, அநேக தேவ பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா நல்ல அந்த கொண்டாட்டம், என்ன தெரியுமா, ஆண்டவர் இந்த மோசேக்கு மோசே அடித்த பொழுது தண்ணீர் வந்தது போல அநேக காரியங்கள் நம் வாழ்வில் நடப்பதுண்டு. அதை வைத்து என்ன செய்கிறார்கள், கர்த்தர் செய்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த வழிகளை நிறுத்துங்க. ஆண்டவர் தன் நாமத்தின் நிமித்தம் அதை செய்தார், அவர்கள் நாம என்னப்பா வைக்கப்பட்டு போகுது அதுல. அந்த இப்ப என்ன சொன்னார் முதல்ல மோசேக்கு என்ன சொன்னார், ஜனங்களை கூப்பிடு கொண்டு வா, நான் சொன்னேன் சொல்லு, தண்ணி வரும் சொல்லு. இப்ப தண்ணி வராட்டிக்கு கத்தருடைய நாம எவ்வளவு தூசிக்கப்படும் தெரியுமா? அதனால அவர் செய்தார். இன்றைக்கு நம் வாழ்வில் அதுதான் நடக்கிறது. இன்றைக்கு என்ன செய்கிறோம்? கத்தர் ஒன்று செய்து விட்டால் அது தேவ சித்தம் என்று கருதி கொள்ளுகிறோம். தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்று கருதி கொள்ளுகிறோம். தேவனங்களை நடத்துகிறார் என்று கருதி கொள்ளுகிறோம். அவரால் தான் நடந்தது என்று சொல்லிக்கொண்டு நடந்து செல்லுகிறோம். ஒன்னுக்கு தெரியுமா, கத்தர் உன் வாழ்க்கை குறித்து இன்னும் ஒரு பக்கத்தில் ஒரு காரியத்தை எழுதி கொண்டிருக்கிறார் என்பதை மறக்க கூடாது. பிரியமானவர்களே, கடந்த காலங்களில் நாம் கண்டவைகளும், நாம் பார்த்தவைகளும், நாம் பேசியவைகளும், நாம் செய்தவைகளும், நாம் செய்யாதவைகளும் எங்கள் வாழ்விலே இன்றும் நம் இருதயத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் நான் பேசுகிறேன். அநேகரை நான் பார்ப்பதுண்டு, ஏதோ சொல்லி ஏதோ அடித்துக் கொண்டே இருப்பாள். பிரியமானவர்களே, உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாதபடினால் நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்கள். வெயிட் பண்ணுங்க, அமர்ந்திருங்கள், காத்திருங்கள். நீங்கள் உடைக்கப்பட்டு அழுகிற நாட்களை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார், தாயம் கொடுப்பார். அன்றைக்கு நீங்கள் தெரியும், ஆண்டவரே என்ன வாழ்க்கை இது, எப்படி நான் இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிறேன், என்ன கஷ்டம் இருக்கிறது, எவ்வளவு வேதனையானது ஆண்டவரே என்று சொல்லி புலம்புகிற நாட்களை கத்தர் நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு எதற்கு நாம் அநேக தடவைகளில் பேசாம இருப்பதுன்னு சொன்னா, நாம் கண்டவைகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன். கத்தரங்களை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் கரடு முரடானவைகளும் இருக்கிறது, கஷ்டமானவைகளும் இருக்கிறது, வேதனைக்குரியது இருக்கிறது, கண்ணீருக்குரியது இருக்கிறது. எல்லாவற்றிலும் இருந்து நடந்து வந்தபடியினால் நாமல் அமைதியாக இருப்பதற்கு காரணங்கள் இருக்கிறது. இரு பேசாமல் இரு, இரு பேசாமல் இரு. வேதத்திலிருந்து எங்களுடைய கோபங்கள் அவருடைய நீதியை நடப்பித்தார், எங்களுடைய அவதிகள் எல்லாம் கத்தருடைய காரியத்தை செயல்படுத்தார். எங்களுடைய அவதிகளிலே கத்தர் ஒன்றையும் செய்து முடிக்க மாட்டார், அவரும் வெயிட் பண்ணுவார். காத்திருங்கள், பேசாமல் இருங்கள். கத்தர் நீதியை நியாயத்தையும் சரி கட்டுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா. இங்கே ஒரு பெரிய மனிதன், ஆதாம் முதலாவது மனிதன், இங்கே ஒரு பெரிய மனிதன். அந்த அப்படின்னு சொன்னா உன்னையும் என்னையும் கத்தருக்கு முன்பாக நிறுத்தி இன்னைக்கு என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன், அப்படி இல்லை. பிரியமானவர்களே, நாம் நினைப்பது எல்லாம் நீதியானது என்று சொல்லி நினையாதருங்க, நினையாதருங்க. உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் ஓட்டங்களும் சரி, நாம் நினைப்பது சரியாக இதுதான் 100% இல்லை. வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் போகிறபடினாலே என்ன ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். ஹல்லேலூயா. ஜோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அருமையான ஒரு சம்பவம், நான் அதை வாசித்து வாசித்து கொஞ்சம் எப்படிப்பட்ட ஒரு ஊழிக்காரன், டைம் போயிட்டு இல்லையா, சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஒரு 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 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். வாசிங்க, ஜோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், வசனத்துக்கு மாத்திரம் போயிடுறோம். 4வது வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர், டக்கன் 2 வசனம்.
கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டிலே இறங்கி போய் படுத்துக் கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்துள்வார் என்றான். அவர்கள், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோ.
9வது வசனத்தை வாசிங்க.
அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான்.
இந்த முன்பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், ஜோனா யாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்கார். நினிவேலுக்கு ஆண்டவர் போச்சுன்னா இவர் எங்க போகிறார்? தர்சிசுக்கு போகிறார். அது ஒரு பக்கம். இவர் போகிற கப்பல் ஒன்று போய் கொண்டு இருக்கிறது. கப்பலில் ஏறி ஐயா போய் தட்டிலே படுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நாம வாசிக்கிறோம், பார்க்கிறோம். எனக்கு ஒன்று மாத்திரம் விளங்கல்ல, என்ன தைரியம் யோனாக்கு, என்ன தைரியம்? ஏனெனில் கர்த்தர் சொன்னது நினிவேற்கு போக சொல்லி, இவன் போய்கொண்டு இருக்கிறது தர்சிசுக்கு இல்லையா? ஆனா இவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன். விளங்கிதான் நான் என்ன பேசுறேன்னு சொல்லி, இவன் தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவ காரியத்தை விட்டு ஓடிக்கொண்டும் அவன் மனதைரியம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய ஊழிய காரணப்பா. இதை வாசித்து விட்டு நான் என் சிந்தனைக்குள்ளே போட்டது என்னவெனில், இப்படித்தான் இன்று நாமும் இருக்கிறோம். கர்த்தருடைய ஊழிய காரணையா? இத்தனை வருஷம், எத்தனை தீர்க்க தரிசனம், எத்தனை பிரசங்கம், இந்த பாரு ரெண்டு சொல்லவா. அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல கர்த்தர் என்னோடு முகமுகமாய் பேசினார் என்று படியினால் இன்றைக்கும் உன்னோடு முகமுகமாய் பேசுகிறார் என்று சொல்லி நினைக்க கூடாது. விளங்குறதா? அப்படி நினைக்க கூடாது. இன்னைக்கு நாமும் அநேக தடவைகளை கீழ்படுகிறது இல்லை. ஆனா ஊழியக்காரன், நான் ஊழியக்காரன் இங்க தைரியம், மனத்தைரியம். அந்த 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 மாலினி செய்த வேலையே பெரிய வேலை பாருங்க. நீ ஏன் இப்படி செய்தாய், நீ ஏன் இப்படி செய்தாய், நீ தேவனுடைய ஊழியக்காரன், நீ இப்படி செய்ய கூடாது. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய சனம், நீ தேவனால் அழைக்கப்பட்ட, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எப்படி இருக்க கூடாதப்பா, எப்படி இருக்க கூட? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் என் உள்ளத்துல இருக்கிறது என்ன தெரியுமா? நான் சொல்றேன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நான் கர்த்தருக்கு பயபக்தி உள்ள ஒரு மனுஷன். நான் உண்டு கேட்கவா, பயபக்தி உள்ள ஒரு மனுஷன் இப்படி செய்வானா? எப்படி ஆண்டவர் பாருங்க, தீர்க்க தரிசனத்துல என்ன நடக்கிறது, என்ன நடக்கல, ஆண்டவர் மனமுருகிறாரா இல்லையா என்றெல்லாம் அடுத்த பிரச்சனை. அவர் அது சரியா செய்வாரா புள்ளியா செய்வாரா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. நான் சொல்றது சரிதானே? யோனாவுக்கு அந்த காரியம் தேவையில்லை. எது நினைவேல ஆண்டவர் என்ன செய்வார், செய்ய மாட்டார், எப்படி ஆண்டவர் உயிரை காப்பாற்றுறதானே? அவன் கல்லறிய வர ஆண்டவர் பார்த்துட்டா இருக்க போறாரு இல்லத்தானே? ஆண்டவர் ஏதாவது செய்வார் தானே? இவன் அதையும் நினைக்கல, இவன் ஓடுறான் தண்ட பாட்டுக்கு, இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறான், ஓடிட்டு இருக்கான். இன்னைக்கு அநேகர் நம்ம சிந்தனைகளை ஓடிக்கொண்டே இருக்கிறோம், தூர போயிட்டோம். அநேகர் நாம் என்ன செய்தோம் தெரியுமா, சிந்தனையில தூர போயிட்டோம், தூரமா ஓடிட்டே இருக்கிறோம். போடுறோம் ஒன்றுக்கு முன்னா ஒரு அடுத்த வட்டம் அடுத்த வட்டம் போட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏன், நான் நினைக்கிறது தான் சரி, நான் சொல்றது தான் சரி, நான் பேசுறது தான் சரி, இதுதான் சரியாக இருக்கும், அது தப்பு, இது தப்பு, அது செய்யாது, இது செய், இது செய்யாது, அது செய். இதுதான் ஜோனாவும் செய்தார். என்ன தெரியுமா, இனிமேலுக்கு போனா சரி பிரச்சனை இல்லை, இதை சொல்றதும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு பின்னா அது நடந்தா, இது நடந்தா, அது நடக்காட்டிக்கு, இது நடந்தா, இது நடக்காட்டிக்கு, அது எனக்குரியதல்ல. ஜோனாவே நீ தீர்க்க தரிசிப்பா, ஐயா நீ ஒரு பிரசங்கிப்பா, கர்த்தர் என்ன செய்வார் செய்வார் எனக்கு தெரியாது, உனக்கும் அது தேவையில்லையே. ஆனா தைரியம், இந்த தைரியத்தை பாராட்டணும். தைரியம் என்ன தெரியுமா, அந்த வசந்த வாசிக்கிட்டு ஒன்பதாவது, எல்லாரும் கவனிங்க, ஒன்பதாவது வசந்த வாசிங்க.
அதற்கு அவன், நான் எபிரேயன்,
நான் எபிரேயன்,
சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
பயபக்தியுள்ளவன், பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ள ஒரு மனுஷன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எவ்வளவுக்கு கர்த்தருக்கு முன்பாய் பயபக்தியாய் இருக்கிறோம் என்பது நம்முடைய செயல்பாட்டில் அது விளங்கும். நாம் எவ்வளவுக்கு தேவனுக்கு பயந்திருக்கிறோம், எவ்வளவுக்கு கர்த்தரை நாம் நேசிக்கிறோம், எவ்வளவுக்கு கர்த்தருக்கு நாம் விட்டுக் கொடுக்கிறோம் என்பது நம் செயல்பாட்டிலே அது நமக்கு தெரியும். வேறு ஒன்றிலே அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வேதத்தில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகளுக்கே நாம் கீழ்ப்படுகிறதில்லை. முக்கியமான சில மேலோட்டமான வார்த்தைகள் கர்த்தர் சொன்னவைகளுக்கே நாம் கீழ்ப்படிவதில்லை. இது உண்மையானது. நாம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம், வசனம் இந்த இந்த கேட்குற இந்த பாருங்க, எத்தனை வருஷமா இந்த பைபிள் என் கையில உன் கையில இருக்கிறது, இன்னைக்கு சொல்ல முடியுமா இந்த பைபிள் எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டேன், இதன்படி நான் நடக்கிறேன், இதன்படி நான் செயல்படுகிறேன், சரி வேணா அறவாசி செய்கிறேன், அதுவும் வேணா காவாசி செய்கிறேன். ஆண்டவர் பத்து நீதிமன்றங்களுக்கு வந்தார், நானும் கொஞ்சம் சொல்லுவோம் இல்லையா, காவாசி, இந்த பைபிள் இருக்கிற காவாசி நான் என் வாழ்க்கையில செயல்படுத்துறேன், சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா நம்மளால? ஆனா எத்தனை பைபிள் மாத்திட்டோம் தெரியுமா, எத்தனை பைபிள் நாங்கள் மாத்திட்டோம் தெரியுமா? பிரியமானவர்களை, சிந்திக்கிற கோணங்களை மாற்றுங்கள், உங்களுடைய சிந்தனைகளின் நோக்கங்களை மாற்றுங்கள். எப்படியே போனா நான் உங்களுக்கு சொல்லுவா, முட்டி மோதுவீர்கள். எனக்கு தெரியும், நான் பார்த்தவைகள் இருக்கிறது, அதனாலே பேசிருக்கிறேன். முட்டி மோதுவோம், எல்லாம் தெரிந்தது போல நடந்து கொள்ளக்கூடாது. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஜோனாவோ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிற ஒரு மனுஷன். அவன் சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படுகிற ஊழியக்காரன். இதுல எவ்வளவுக்கு உண்மை இருக்கிறன்னு சொல்லி நாம் சொல்லுவது. அதுக்கு பிற்பாடு நீங்க நடந்தது பாத்தீங்கன்னா சொல்லுவார், அவர் மனச்சோர் வடைந்தாரு, ஆமணக்கும் செடி கீழே இருந்தாருன்னு சொல்லி இப்படியே பேசிட்டு போகலாம் பாருங்க. ஆனா இதோட நான் நிறுத்திடுறேன், இதோட நான் முடிச்சிடறேன். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பலியை விட கீழ்ப்படிதல் முக்கியம் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. பலியை விட கீழ்ப்படிதல் நமக்கு முக்கியம். என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா, கீழ்ப்படிதல் இல்லாத ஆராதனை, கீழ்ப்படிதல் இல்லாத ஊழியம், கீழ்ப்படிதல் இல்லாத கிறிஸ்தவ வாழ்வு, கீழ்ப்படிதல் இல்லாத நடத்தைகள், இவைகளுக்கு முன்பாக நாம் பலிகளை முன்வைப்பது. விளங்குறதா என்ன சொல்றேன்னு சொல்லி, கீழ்ப்படுகிறதுக்கு அநேக காரியம் இருந்தாலும் பலிகளுக்கு முதலிடம் கொடுப்போம். ஸ்தோத்திர பலி, ஆராதனை பலி, ஆராதனைக்கு வருவது, ஊழியங்களை செய்வது, செயல்படுத்துவது, காரியங்கள், இவைகளுக்கெல்லாம் முதலிடம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பலியை அல்ல, கீழ்ப்படுதலை நான் விரும்புகிறவன். அப்ப எந்த விதமான கீழ்ப்படுதல் நமக்கு பிரியமான கீழ்ப்படுதல்? இந்த இந்த சாமுவேல் வந்து சவுலிடத்தில் வந்து பேசுகிற பொழுது என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவர் சவுல் சொல்லுகிறார், அவருடைய இடத்துல வந்து சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தைக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படியாமல் போனேன், பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். அது எனக்கு ஒரு ஒரு உள்ளத்தில் விழுந்தது. அவன் ரெண்டையும் புரிச்சு பேசுறான், ஒன்று தேவனுடைய வார்த்தை, ரெண்டாவது சாமுவேலுடைய வார்த்தை. விளங்குறதா? ரெண்டு வார்த்தையும் அவன் புரிச்சு பேசுறான். ஏ ஒரே பேசுறது, ஆண்டவர் சொன்னதை தானே சாமுவேல் சொன்னான், அதானே உண்மை. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியல் என்று போயிருக்கலாம். சவுல் அதை புரித்து பேசுகிறார். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் வேதம் ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வார்கள், அதாவது போதகர் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனாலதான் நான் முதலில் சொன்னேன், ஆசாரியனுக்கு மேய்ப்பனுக்கு முன்பாக ஓடுகிற ஆடுகளாய் வளராதிருங்கள், அது உங்களுக்கு நல்லதல்ல, நல்லதல்ல. சாமுவேல் சொன்னார், நீ இப்படி செய்தது என்ன? பழியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலை தேவன் விரும்புகிறவர். சவுல் பெரிய காரியத்தை செய்தான், பெரிய யுத்தத்தை செய்தான், அதில் ஆண்டவர் மயங்கவில்லை. சவுல் ஆண்டவருக்கு சொல்லி ஆண்டவர் சொன்னதின்படி ஜனத்தை அழித்து குவித்த, அதில் ஆண்டவர் மயங்கவில்லை. அற்பமான ஆடு மாடுகளை கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நிறுத்தி நிறுத்து, என்ன ஆண்டவரை நிறுத்து, என்ன ஆண்டவரை, என்ன கேட்குது? உமக்கு பலி செலுத்த போகிறோம். கீழ்ப்படியாத பலிகள் தேவனுக்கு பிரயோஜனமற்றது, தேவனுக்கு பிரயோஜனமற்றது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான உள்ளத்தோடு, சால்மையான உள்ளத்தோடு உங்களுக்கு கொண்டு சொல்லவா, சத்தியத்துக்கு சாய்ந்து கொள்ளுங்கள், வேத வசனத்துக்கு இடம் கொடுங்கள். ஒரு சிலருடைய சிந்தனைகளை நாம் பார்க்கிற பொழுது அது ஆச்சரியமாக இருக்கிறது என் கண்களிலே இந்த நாட்களிலே. அதே சிந்தனைகளே நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் உருவாகும் என்பது என்று உள்ளத்திலே போடப்பட்டிருக்கிற ஒரு விறுவிறுப்பான வார்த்தைகளாகும். நான் சொல்லுகிறது விளங்குறதா? உங்கள் சிந்தனைகளிலே நீங்கள் சிந்திக்கிற விதங்கள் அவைகள் நல்லதல்ல என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஒரு விறுவிறுப்போடு நான் பேசுகிறேன். என்னவெனில், நாம் இப்படியே நடந்து சென்றால் கர்த்தர் சடுதியிலே நம்மளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அநேக காரியங்கள் நமக்கு தெரியாது. விளங்குறதா? உங்களுக்கே எல்லாம் தெரியும் என்று சொல்லிச்சுனால் உங்கள் சபைக்கு போதகர் தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் சரிபலை பார்க்க தெரியும் சொன்னால் உங்களுக்கு ஆச்சாரியன் தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் சரி என்று சொல்லிச்சுனால் உங்களுக்கு ஆச்சாரியன் தேவையே இல்லை. ராஜாவாகிய சவுலுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிச்சுனால் சாமுவேல் தேவையில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு திரும்பவும் சொல்லி நான் ஆராதனையை முடிக்க விரும்புகிறேன். உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் நோக்கங்களையும் உடைத்து நிறுத்தாவிட்டால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய நேரம் இந்த நாட்களில் உருவாகும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இவைகளை நான் சந்தோஷமாய் பேசவில்லை, என் உள்ளத்தில் இருக்கிறபடியினால் அவைகளை நான் பேசுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவ ஊழியர்களுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லி யோனாவை போல சொல்லலாம், சொல்லலாம், நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் யோனாவை சந்தித்த விதமே ஆச்சரியம், யோனாவை சந்தித்த விதமே ஆச்சரியம். எல்லாரும் யோனாவுடைய முடிவைத்தான் சந்தோஷமாய் பார்ப்பார்கள். ஆனா ஜோனான்ற மனுஷன் கீழ்ப்படியாததுனாலே ஒரு கப்பல்ல போன அவ்வளவு பேருக்கும் ஆபத்து இருந்தது என்பதை யாரும் சிந்திப்பதில்லை. வழங்குறதா? இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் கீழ்ப்படியாட்டி உன் குடும்பம் முழுத்திலும் அது சஞ்சரத்துக்குரியது. ஆனா முடிவு, ஜோனாவின் முடிவு நல்லா இருக்கிறது அல்லவா? அவன் போய் திரும்ப திருக்கசன் வரைச்சா பாருங்க, அதை மேன்மைப்படுத்திக் கொள்வார். பெரியமான தேவண்டிய பிள்ளைகளே, அது நல்லது. ஆனா அதே மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு ஓடி ஒரு கப்பலுக்கு இருந்து சொல்றான், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். விளங்குறதா? சவுனுடைய வாழ்விலே சாமுவேல் வந்து சொல்லுகிறார், பலியை விட கீழ்ப்படுதல் முக்கியம் என்று நான் உனக்கு சொல்றேன். ஏன்? ஆதாம் செய்தது சின்னொரு தவறு தான், ஆனா சபிக்கப்பட்டது பூமி முழுவதும், முழுவதும் சபிக்கப்பட்டது, சின்னொரு தவறு தான். இன்றைக்கு நம் வாழ்விலே எவ்வளவு தவறுகள் இருக்கிறது, எவ்வளவுத்தை நாம் சிந்தியாமல் இருக்கிறோம், எவ்வளவுத்துக்கு நாம் விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறோம், எவ்வளவுத்துக்கு நம்முடைய இருதயங்கள் கல்லாக்கப்பட்டு இருக்கிறது, எவ்வளவுத்துக்கு நம்முடைய சிந்தனைகள் தேவனை விட்டு தூரமாக போகிறது, எவ்வளவுத்திற்கு நாம் தூரத்தில் நின்று கொண்டு பலியை செலுத்துவர்களாக இங்கே நின்று கொண்டு இருக்கிறோம். பெரியமானவர்களே, சிந்திக்க நான் பேசுகிறேன், சிந்திக்க நான் பேசுகிறேன். கீழ்ப்படியாமை என்பது நம் வாழ்விலே அநேக காரியத்தை உடைத்துவிடும். அநேக காரியத்தை உடைத்துவிடும். குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், கீழ்ப்படியாமை என்பது நம்முடைய ஆசீர்வாதங்களை உடைக்கும் என்பதற்கு வேதத்தில் தாராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. கீழ்ப்படிவது கஷ்டம், கீழ்ப்படிவது கடினம், கீழ்ப்படிவது இயலாமை. ஆனால் ஆசீர்வாதம் வேணுமா? உன்னிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நாம் கீழ்ப்படிந்து நடந்துதான் ஆக வேண்டும். அதைத்தான் நான் பேசுகிறேன் பிரியமானவர்களே. ஆதாமின் நிமித்தம் பூமி முழுவதும் சபிக்கப்பட்டது. யோனாவின் நிமித்தம் கப்பல் முழுவதும் ஆட்டி படைக்கப்பட்டது. விளங்குறதா? விளங்குறதா? ஆகையினாலே ஆபிரகாமுக்குள்ளே அவர் கீழ்ப்படிந்தான். எதுக்கு கீழ்ப்படிந்தான் தெரியுமா? தேசத்தை விட்டு போ, எங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்மளை சொன்னால் எந்த ஊர், எந்த தேசம், எந்த கிராமம், வீடு இருக்கா, காடு இருக்கா, தண்ணி இருக்கா, வெண்ணி இருக்கா எல்லாம் கேட்டு நாங்கள் போறதுக்கு இடையில கத்தோட சித்தமே உடைஞ்சு போயிடும். ஆனா அவன் சொன்னா வெளிக்கிட ஆண்டவர வார, எங்க போற? உன் சேஷ்ட புத்திரன் எங்க குடு? ஆபிரகாமுக்குள்ளே பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஐயா, இப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் உனக்கு இன்னைக்கு இருக்கிறதா? எனக்கு இன்னைக்கு இருக்கிறதா? கர்த்தர் எப்படி நம்மளை நம்புவது? தேவனங்களை எப்படி நம்புவது? எப்படி நம்புவது? எப்படி செயல்படுவது? கர்த்தர் என்னை கொண்டு எவ்வளவு தூரம் தேவன் போறது? எடுத்ததுக்கெல்லாம் ஏதோ ஒன்று. ஆனா கர்த்தர் நம்மளை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போக போறார்? சில பேர் தாங்களும் கீழ்ப்படிய மாட்டார்கள், மற்றவர்களையும் கீழ்ப்படிய விட மாட்டார்கள். தாங்கள் எது நினைக்கிறார்களோ அதையே ஓதிக்கொண்டே இருப்பது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படுதலை தேவன் மேன்மையாக பார்க்கிறார், பலியே அல்ல. இன்னைக்கு நாம் எல்லாரும் இன்னைக்கு வீட்டில் நீங்க ஒருத்தர் கீழ்ப்படியாம வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆராதனை நாம் செலுத்துகிறோம், தேவன் அதை எவ்வளவு கேட்டுக் கொள்ளுகிறார். இன்னைக்கு நாம் வீடுகளில் ஏதாவது ஒரு விதத்தில் சண்டை பிடிச்சிட்டு வந்துட்டு வையுங்களேன், இன்னைக்கு வந்து காணிக்கை போடுகிறோம், இந்த பலியை தேவன் எவ்வளவு கேட்டுக் கொள்ளுகிறார். நான் பேசுகிறது விளங்குதா? இன்னைக்கு நாம வீட்டுல எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஏதோ சண்டை பிடிச்சிட்டு வந்து இங்கிருந்து நாம கத்துட்டு பலிபடத்துல அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், இதை எவ்வளவுக்கு தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் நாம் சொல்லுகிறோம், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆனா ஆண்டவர் சொல்றார், யோ நான் உனக்கு ஒன்று சொன்னேன், அதை நீ செய்யாம, அதுக்கு நீ கீழ்ப்படியாமல், அது சரியில்லை என்று சொல்லி தள்ளிவிட்டு நீ செய்கிற பலியை எவ்வளவுக்கு நான் ஏற்றுக்கொள்ளேன். பிரியமான தேவன் பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லவா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை சந்தோஷத்தோடும் கண்ணீரோடும் வைராக்கியத்தோடும் செய்து முடியுங்கள். அதற்கே தேவன் உங்களை விசாரணை செய்வார், அதற்கே தேவன் நம்மளை விசாரிப்பார். உங்கள் குடும்பங்களை குறித்த காரியங்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியங்கள், உங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியங்கள், உங்களுக்கு கொடுத்த சபை வாழ்வு. ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்தால் விட்டுவிட்டு இன்னும் ஒரு சபையிலே ஓடிப்போய் நிற்பது. எனக்கு ஒரு ஊழியக்காரன் சொன்னார், என்ன தெரியுமா, இந்த சபைக்கு யார் யாரை கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அவர்கள் இந்த சபையிலே இருப்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சபையிலே நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். கஷ்டம் வரட்டும், துன்பம் வரட்டும், வேதனை வரட்டும், கண்ணீர் வரட்டும், எது வந்தாலும் சபையில என்ன செய்ய வேண்டும்? உங்களில் இந்த சபையில இருக்கிற ஒரு சிலரை குறித்து நான் பெருமையாக சாட்சி சொல்லுவேன். எவ்வளவு வந்தாலும் சபைதான், ஆழ்வு இங்கதான், சாவோ இல்லையோ எல்லாம் இங்கதான். அது போறது போட்டும், வர்றது வரட்டுக்கும், பேசுறது பேசட்டுக்கும், சொல்றவோ சொல்லட்டுக்கும். ஆனா இதுதான் போதகர் எத்தனை தடவை திட்டினாலும் இதுதான் எனக்கு சபை, அவர் தான் எனக்கு தகப்ப, இங்கதான் எல்லாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே உங்களை நீங்கள் ஆராய்வது உங்களுக்கு நல்லது. நான் ஏதோ ஒன்று வைத்து பேசவில்லை, என் உள்ளத்தில் இருந்து அந்த செய்தியின் அடிப்படையாக நான் பேசினேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்கள் கீழ்ப்படிவு, உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, உங்கள் மனைவி கணவனுக்குள்ளே, ஊழியத்திலே, சபையிலே உங்கள் கீழ்ப்படிவு எவ்வளவு இருக்கிறது என்பதை இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் செய்கிற பலியை விட நீர் என் கீழ்ப்படுதலை நீர் எதிர்பார்க்கிறீர், விரும்புகிறீர் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். ஏனெனில் நீ மோசேயை விட பெரிய காரியங்களையும் செய்யலாம், ஆனால் கர்த்தரின் காரியத்தில் கீழ்ப்படியவில்லையோ கர்த்தர் உன்னையும் நியாயம் விசாரிப்பார், உன்னையும் விசாரிப்பார். என்ன ஒன்று சொல்லவா, என்ன ஒன்று சொல்றேன் கேளுங்க, அன்பாக நான் சொல்றேங்க. அவர் கீழ்ப்படியல் என்றதுக்காக வேண்டி நீ கீழ்ப்படியாம இருக்காது, அவர் செய்யல் என்றதுக்காக வேண்டி, இதெல்லாம் விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற ஒரு வருத்தமான காரியம். அவர் செய்யல, நாம் தேவனிடத்தில் போகிற பொழுது அவர் வரப்போறதே இல்லை என்னோட, அவர் தனியத்தான் தேவனுக்கு முன்பாக நிற்கணும். அவர் சொல்லலை, இவர் செய்யல, அதை செய்யல, இது செய்யல, அது உனக்கு எனக்கு தேவையில்லை. உனக்கு எதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உனக்கு தேவன் எதை தந்திருக்கிறார், அதை செய். வெற்றிகரமாய் செய், வெற்றிகரமாய் பராதிலே உச்சக்கட்டத்துக்கு போ. உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் வல்லமையாக உயர்வோனும் பறக்கோடும் உயர்வோனும் பறக்கோடும் என்று சொல்லுவார்கள். விளக்குகிறேன், கொஞ்சம் கவனியுங்க. ஒரு ஆராதனை வீரன் என்றவர் தன் ஆராதனையிலே உச்சக்கட்டத்தை தொடுவதே அவர் உன்னதமான நிலைமை. இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் அவர்கள் அதனுடைய உச்சக்கட்டத்தை அவர்கள் தொடுகிற பொழுது அது அது உன்னதமான ஒரு ஊழியம். பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் பிரசங்கத்தில் கத்தருடைய வார்த்தையை தேடி 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 அதை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க பாருங்க. அதனால ஜனங்க ஆசீர்வாதம் பெறாங்க பாருங்க. அதுதான் உன்னதமானது ஊழியம் விளங்குறதா. ஆகவே கத்தர் நமக்கு கொடுத்ததிலே உன்னத நிலைமையை தொட வேண்டும் வழங்குறதா, உன்னத நிலைமையை தொட வேண்டும். உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, கடந்த நாட்கள் நீங்கள் ஆராதனை செய்கிற பொழுது உன் ஆராதனையை நிறுத்த முடியாமல் உங்கள் கண்ணீர்கள் சிந்தி சிந்தி கத்தர் முன்னுக்கு நின்று அழுது அழுது ஆராதித்த நாள் எது? எது இருதயம் முட்டைக்கப்பட்டு தேவ சமூகத்தில் நின்று ஊற்றின நாள் எது? நாம் ஆராதனையில் உன்னத நிலைமையை தொட வேண்டும். நாலு பாட்டு படிப்பது ஒரு மாலிசேட்டாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு சபை எப்படி ஆராதனை வீரர்கள் ஆராதிக்கிற பொழுது அவங்க ஏதாவது ஒன்று டெக்னிக் ப்ராப்ளம் வந்துட்டா ஆராதனையை பார்த்தா எல்லாரும் ஏதோ ஆராதனை என்பதை நீ ஆலயத்தில் உன்னை மறந்து கத்தரை துதி 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 துதி. ஒரு ஆராதனையில பத்து தர சொல்ல வேண்டியிருக்குது, நீங்கள் உற்சாகமாய் துதியுங்கள். நான் கண்டித்து பேச விரும்பவில்லை, நான் முடித்து விடுகிறேன். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பலியை விட கீழ்ப்படுதலை விருப்பம், கீழ்ப்படுதலை விருப்பம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தும் சரி, உங்கள் ஊழியத்திலும் சரி, சபை வாழ்விலும் சரி, உங்கள் கீழ்ப்படுதலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்களா இருந்தால் கத்தர் அதிலே சந்தோஷம் அடைவார்களே ஒழிய வேற ஒன்றுமே நடக்க போறதில்லை. ஒருவேளை நாம கீழ்ப்படியாமல் இருக்கலாம், அதனாலே அநேக ஆசீர்வாதங்களை நமக்கும் உடைத்து மற்றவர்களுக்கு நாம் உடைப்போம் என்பதை மறந்து விடாதருங்கள். தேவனி சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலுயா ஹாலலுயா ஹாலலுயா. நன்றி ஆண்டவர. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜப நேரம் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஜப நேரம் என்று எடுத்துக் கொள்ளாதிருங்கள். பிரியமானவர்களை, கேட்ட செய்திக்கு நம்மளை ஒப்புக்கொடுத்து நம்மளை சரிப்படுத்துகிற நேரம் தான் இது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரே, நல்ல ஒரு கீழ்ப்படுதலின் ஆவியை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்கிறவனப்பா, உம்முடைய விருப்பத்தை நான் செய்கிறவன் ஆண்டவரே. உமக்கென்று ஓடுகிறவன் கத்தாவே, என்னுடைய குடும்பம் உமக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்ட குடும்பம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாம கீழ்ப்படிவுள்ளவர்களாய், ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உடைய சமூகத்திலிருந்து கொண்டு வருகிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவர. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ இதுவரைக்கும் கீழ்ப்படிந்தது காணும் என்று நினையாதே. நீ கீழ்ப்படிந்த விதங்கள் சரி என்று நினையாதே. நீ ஒருவேளை நினைத்து செய்கிற காரியங்கள் நன்மையாக இருந்தால் அது தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடக்குதுன்னு சொல்லி நினையாதே. தேவனுடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு, தேவனுடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு, தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. கண்களை மூடு, கண்களை மூடு, தேவனுடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. பலியை விரும்புகிறவர் அல்ல, கீழ்ப்படியே விரும்புகிற தேவன், கீழ்ப்படியே விரும்புகிற தேவன். சவுல் என்று சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் பாவம் செய்தேன். பெரியமானவர்களே, இன்னைக்கு இந்த தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று நாள் சொல்ல முடியுமா, நான் எல்லா விதத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், எனக்கு கொடுத்த ஊழியக்காரர்களுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன். திரும்பவும் நான் சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்கள் சிந்தனைகள் தூர இருக்கிறது. உங்கள் சிந்தனைகள் தேவனை விட்டு அநேக தூரம் போயிருக்கிறது. திரும்ப கொண்டு வாங்க, திரும்ப கொண்டு வாங்க, திரும்ப உங்கள் சிந்தனைகளை கொண்டு வாங்க, தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. ஏதோ ஒரு வார்த்தை இன்றைக்கு நினைத்தால், ஏதோ ஒரு செய்தி இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நீ நினைத்தால், இன்னைக்கு நாம் தைரியமாய் சொல்லுகிறோம், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரி, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நாம் தைரியமாய் சொல்லுகிறோம். ஐயா, அநேக தேவனுடைய விருப்பங்களை உடைத்து, அநேக தேவனுடைய சித்தங்களை உடைத்து, அநேக தடவைகளை கீழ்ப்படியாமல் இருந்தும் நாம் சொல்லுகிற வார்த்தை, நாம் தேவனுடைய ஊழியக்கார். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, திரும்பி வாருங்கள் தேவ சமூகத்திற்கு. உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தனைகளும் திரும்புவதாக, யோனா திரும்பி வந்தது போல திரும்புவதாக, 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 உங்கள் இருதயம் திரும்புவதாக, உங்கள் சிந்தனைகள் திரும்புவதாக. அலட்சியம் பண்ணாதிருங்கள், அலட்சியம் பண்ணாதிருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணாதிருங்கள். உனக்கென்று எந்த வார்த்தையும் அதை பிடி, அதுக்குள்ள அர்ப்பணி, உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தாவே, கர்த்தாவே, ஜெபம் பண்ணி நாம முடிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்திற்காய் நன்றி, உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை நாம் சுமந்து செல்லவும், அதை சிந்திக்கவும், அதை செயல்படுத்தவும் கர்த்தர் இயேசு நாங்களுக்கு நல்லொரு ஆவியை தருவீராக. உடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்படைக்கிறோம். வருகிற கிழமை முழுவதும் உடைய பிள்ளைகளோடு உடைய கரம் கூட இருக்கட்டுக்குமாப்பா. சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு அவர்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயத்தில் இருக்கிற துயரங்கள் நீங்கி ஒரு மனமகிழ்ச்சியின் ஆவியானவர் உள்ளத்தை ஆட்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. பாரங்கள் அகன்று போவதாக உடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். நஸ்ரீனா இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னுடைய ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல விவகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தரே.